கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவின் நாமத்தினாலும், நம்முடைய அன்பு ரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதா என்றுதான் ஒரு வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் திண்டுக்கல் பட்டணத்தில் உள்ள உங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அன்பை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் கடந்து செல்கிற சகல பட்டணங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே நான் பரிமாறிக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாம் அனைவரும் தேவருடைய பார்வையிலே நியாய தீர்ப்புக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிற இந்த ஒரு வேளையிலே அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக எனக்கும் கூட தேவரின் பாராட்டியிருக்கிற மிகப்பெரிய கிருபைக்காக எனது தனிப்பட்ட நன்றிகளை நம்முடைய தேவாதி தேவனுக்கு நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ரொம்ப சமீபமாக அனுசரிக்க இருக்கிறதான பஸ்கா இல்லைங்களா, அந்த ஒரு அப்பம் பாத்திரம் அதனுடைய அடையாளங்கள் அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டிருப்போம். அப்போ ஒவ்வொரு வருடங்களும் அந்த ஒரு அப்பம் மற்றும் பாத்திரத்திலிருந்து அதிகமான வெளிச்சங்கள், புது புது வெளிச்சங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் ஒவ்வொரு வருடங்களும் நம்ம பார்க்கறது போல சத்தியத்துக்கு ஒவ்வொரு சத்தியத்துக்கு சத்தியம் அது வித்தியாசப்படும் இல்லைங்களா. ஒரே விதமான பாலாகாரத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு பஸ்கா சம்பந்தமான ஒரு பாடம் அதே நேரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு இரண்டு சத்தியங்களை ஒன்றாக இணைத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம இன்னைக்கு அந்த பாடத்திற்கு வச்சிருக்கிறதான அந்த ஒரு தலைப்பு, ரத்தத்தை சாதாரணமாக எண்ணுதல் அப்படிங்கறதான தலைப்பு இந்த ஒரு பாடத்துக்கு நாம வச்சிருக்கிறோம். இதனுடைய ஆதார வசனத்தை பவுல் அப்போஸ்தலன் எங்க பேசியிருக்கிறார், எபிரேயர் 10 அதிகாரம் வசனம் 29 நம்ம வாசிக்கலாம். இங்க மூன்று விஷயங்கள் பவுல் அப்போஸ்தலன் சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்ற எண்ணிங்கிற வார்த்தை எங்க வர்றதில்ல, சாதாரணமாக எண்ணுதல், சாதாரணமாக எண்ணி, அப்புறம் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான். இப்போ இந்த ஒரு மூன்று விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அந்த ஒரு உடன்படிக்கையின் ரத்தம், அந்த ஒரு தன்னை பரிசுத்தம் பண்ணின அந்த ஒரு ரத்தம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கணும். அப்புறம் கிருபையின் ஆவினா என்ன, அப்புறம் தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறது அந்த ஒரு செயல்பாடு எந்த ஒரு சீரியஸான விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது மாத்திரமில்ல, முதலாவதாக இந்த எபிரேயர் நிருபத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதிகமா இதுல என்ன எதோ ஒரு விஷயத்தை பவுல் பேசிருக்கிறார் பார்க்கும்போது விசுவாச வீரர்கள் குறித்து பேசியிருக்கிறார். அது நமக்கு தெரியும் 11 அதிகாரத்தில், அது இதனுடைய சிறப்பு. அதே நேரத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்க வீட்டுக்கு போய் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 95% என்னதான் இருக்கும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நிஜம். பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு ஏற்படுத்தின அந்த நியாயப்பிரமாணம், அதுல மறைஞ்சிருந்த மறைப்பொருள்களை புறாத்தையும் அப்படியே ஓபன் பண்ணிக்கிட்டே வருவார். நீங்க நல்லா போய் வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு கூடாரம் இருந்தது, அந்த கூடாரத்துக்குள்ளாக மூன்று ஸ்தலங்கள் இருந்தது, அதுல உடன்படிக்கை பெட்டி இருந்தது, அதுல வருடந்தோறும் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாரு, போயிட்டு பலிகளை செலுத்துவார். ஆனா அப்படி செலுத்தப்பட்ட அந்த ஒரு காலை வெள்ளாட்டுக்கடா இதனுடைய பலிகள் நம்மளுடைய பாவங்களை வந்துட்டு மன்னிக்கும் அப்படின்னா வருடந்தோறும் போயிட்டு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன் செலுத்தினாங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு அப்படியே கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த நிஜத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா வனாந்திர பிரயாணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண முரட்டாட்டம், வனாந்திர பிரயாணத்துல தேவன் அவங்களோட வச்சிருந்த தொடர்பு, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய திருச்சபை 144,000 பேர் மற்றும் தலை பத்தராக இயேசு கிறிஸ்துவை உள்ளடக்கிய திருச்சபைக்கும் அந்த நிழலுக்கும் உள்ள ஒற்றுமைகளை அப்படியே பேசிட்டே வருவார். அப்ப குறிப்பா ஆசரிப்பு கூடாரத்தை அதிகமா இங்க இந்த ஒரு எபிரேயருக்கு எழுத நிருபத்துலதான் என்ன பண்ணிருக்கிறார், அங்க மாத்திரம் காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய பலிகளோட கத்தராக இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய பலியை கம்பேர் பண்ணி பேசல அப்படின்னா நம்ம ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நிஜத்தையே கண்டுபிடிச்சிருக்க முடியாது இல்லீங்களா. ஏன்னா அங்க பார்க்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்காக ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை ஒரே தரம் பலியிட்டதுனால நம்மள எல்லாரையும் தேவனோட என்ன பண்ணிட்டாரு, சமாதானம் பண்ணிட்டாரு. மனுஷருடைய கையினால் பிரவேசிக்காத அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கிறிஸ்துவானவர் என்ன பண்ணிட்டாரு, பிரவேசித்து நம்மளுக்கு ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை என்ன பண்ணிட்டாரு, ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிழல்ல இருக்கக்கூடிய மறைபொருட்களை முழுவதும் இந்த எபிரேயர்கள் எழுதுற நிருபத்தில் அங்க பேசிட்டே வரும்போது மோசேயினுடைய பிரமாணத்தோட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு அன்பின் பிரமாணத்தை அங்க கம்பேர் பண்றதை நம்ம பார்க்கணும். அது எங்க நம்ம படிக்கிறோம்னா இப்ப நம்ம வாஸ்ட் ஆதார வசனத்துக்கு மேல 28 வசனம் படிக்கலாம். இங்க பார்க்கும்போது மோசேயினுடைய பிரமாணத்தை மீறவங்களே சடிதியில் என்ன பண்ணப்பட்டாங்க, மரண தண்டனைக்குள்ளாக போனாங்க. அப்போ இங்க நிழல் நிஜம் அப்படியே கம்பேர் பண்ணி பேசிட்டு வரும்போது நிழலுக்கு அவ்வளோ சீரியஸான ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நிழல்ல நம்ம அங்க பார்க்கும்போது பிரதான ஆசாரியனுடைய தலைமையாக கொண்ட ஒரு கூட்டம் இருக்கு, ஆசாரிய கூட்டம். அவங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து ரொம்ப சிறப்பாக பாளையத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும்படியாக வந்திருக்கிறாங்க. இந்த ஆசாரிய கூட்டத்துக்குன்னு ட்ரெஸ் பண்ற விதம் இருக்கு, அவங்களுடைய வேலை செய்யக்கூடிய விதம் இருக்கு, அதுக்கு கோத்திரம் இருக்கு, அதுக்கு ஏஜ் இருக்கு இல்லைங்களா, சகல விதமான சட்டத்திட்டங்கள் இருக்கு. ரொம்ப பயபக்தியோட அந்த கூடாரத்தை அணுகணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல மீறவங்களுக்கு இரக்கமே இல்ல. அங்க சடுகிற மரணம் அடைஞ்சதை நம்ம பாக்குறோம், நாதா அப்பயோ அவங்களுடைய டெத் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரத்துல நிஜத்தை குறிச்சு அவர் அங்க பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது காலை வெள்ளாட்டுக்கடா அதனுடைய பலிகள், அந்த கடைபிடிக்கப்பட்ட நிழலான ஆசாரிய முறைமைகள் எல்லாமே வரப்போகிற ஒரு நிஜத்துக்கு முன்னடையாளமானதா இருக்கு. ஆனா நீங்க பாக்கணும், கிறிஸ்துவானவர் தன்னுடைய சொந்த மாம்சத்தினால ஒரு மார்க்கத்தை ஏற்பட்டு பண்ணிட்டு தன்னுடைய ரத்தத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாரு, நம்ம எல்லாத்தையும் சுத்திகரிச்சிட்டார். இப்போ நம்மளை சுத்தம் பண்ணின இந்த ஒரு ரத்தம் நிஜம், இவருடைய பலிதான் உண்மை. அப்ப நிழல்ல மீறும் பொழுதே மரண தண்டனைன்னு சொல்லும் போது நம்மளை பரிசுத்தம் பண்ணின உண்மையான ரத்தத்தை சாதாரணமாக எண்ணி இல்லைங்களா, அந்த கிருபையின் ஆவியை நிந்தித்து அதாவது அவமானப்படுத்தி தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு ஒப்பா இருக்கு இந்த ரெண்டு செயலும். இந்த ஒரு காரியத்தை பண்றவங்க என்ன ஒரு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களா இருப்பாங்கிறத சிந்திச்சு பாக்குறதுக்கு தான் முதல்ல நிழல். நிழல் வெயிட்டான விஷயம் தான், ஆனா நிழலுக்கே அவ்வளோ ஒரு தண்டனை அப்படிங்கும் போது நிஜம் எவ்வளோ பெரிய வெயிட்டான விஷயம் இல்லைங்களா. அப்ப நிஜம் அதுக்குள்ளாக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருவருமே அந்த நிஜத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த ஒரு வசன பகுதிகள் நமக்கு என்ன மாதிரி எச்சரிப்பை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்க்கும்போது முதலாவதாக அந்த ஒரு உடன்படிக்கையின் ரத்தம்னா என்ன நீங்க அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னா என்ன, நீங்க வசனம் 28 படிங்க. இல்ல இல்ல அந்த வசனம் இல்ல, சாரி, மத்தேயு 26 அதிகாரம் 26-27 படிக்கலாம். அப்போ ரத்தத்தை அசுத்தம் என்ற எண்ணி நம்ம அங்க படிச்சோம் இல்லைங்களா. அப்போ அந்த ரத்தம் எது அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிந்திய அவருடைய ரத்தம். அப்ப இந்த ரத்தத்தை சாதாரணமாக எண்ணுதல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க பார்க்கணும், இந்த ஒரு உடன்படிக்கையின் ரத்தம் அப்படின்னு சொல்லும் போது யார் கூட பண்ண போறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, புதிய உடன்படிக்கை கண்ணுக்கு தெரியற ராஜ்யத்தில் உலக ஜனங்களோட பண்ண போறது, அதான் அந்த மூன்றாவது உடன்படி. ஏன்னா நமக்கு தெரியும் மூன்று உடன்படிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, அது என்னென்ன உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, மோசையோடு பண்ணின நியாயப்பிரமாண உடன்படிக்கை, அப்புறம் உலக ஜனங்களோடு பண்ண இருக்கிறதான ரத்தத்தினால் செய்யக்கூடிய அந்த ஒரு புது உடன்படிக்கை, மூன்று உடன்படிக்கை. இப்போ இந்த உடன்படிக்கைகளுக்குள்ள நாம் எதுக்குள்ள வர்றோம், புது உடன்படிக்கைக்குள்ள வர்றோமா வேற எதுக்குள்ள வரணும், நாம பலியினாலே பண்ணக்கூடிய உடன்படிக்கைக்குள்ள வரோம். மாறாக அந்த மூன்று உடன்படிக்கைகளுக்குள்ள நம்ம போறதில்லை. ஒரு வகையில பார்க்கும்போது அந்த புது உடன்படிக்கைக்குள்ளாகவும் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு கூட சுத்திகரிப்பு, முதல்ல நீதிமான்களாக நாம தான் ஆக்கப்படுறோம். அப்ப நம்ம ஆனால் நம்மளை வந்துட்டு அந்த புது உடன்படிக்கைக்குள்ளாக போறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா புது உடன்படிக்கையே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்துதான் என்ன பண்ண போறாங்க, 1000 இயர்ல உலக ஜனங்களோட பண்ண போறாங்க இல்லீங்களா. அப்ப நமக்கு இதற்கு இடைப்பட்ட கேப்ல அவருடைய ரத்தத்தினால நம்மளை நீதிமான்களாக்கி, நம்மளை முதலாவதாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி, பிதாவாகிய தேவனோடு ஒரு பலியினாலே உடன்படிக்கை செய்த ஒரு பரிசுத்தவான்களாக என்ன பண்ணிட்டார், கர்த்தர் மாற்றுகிறார் இல்லீங்களா. அப்ப இந்த ஒரு பகுதி தான் நமக்கு ஒரு விசேஷ விதமான ஒரு வாய்ப்பு. அப்ப அன்று ராத்திரி அந்த ஒரு அப்பத்தை எடுத்து இதை நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க, புசிங்க. இது அநேகருக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரத்திற்கு அடையாளமாகும். அது மாத்திரமல்ல அந்த பாத்திரத்தை எடுத்து கூட என்ன பண்ணாரு, இது நீங்க பானம் பண்ணுங்க, மிச்சம் வைக்காம என்ன பண்ணணும், பானம் பண்ணுங்க. அப்படி நம்ம பார்க்கும் போது இதுல உங்களை நான் சுத்தப்படுத்திட்டேன், இப்போ நீங்க அந்த ஆதாமுக்குள்ளான இருக்கக்கூடிய அந்த ஒரு மரண நிலையில இல்ல. இப்போ பிதாவாகிய தேவனோடு ஒருத்தர் பலியினாலே உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா, பாவிகளோட என்ன பண்ண மாட்டார், தொடர்பு வைக்க மாட்டார். அப்ப குமாரனுடைய ரத்தத்தினால முதல்ல சுத்தமாக்கப்பட்டவங்க நாமோ இப்ப பலியினாலே தேவனோட என்ன பண்றோம், முதல்ல உடன்படிக்கை பண்றோம். அப்ப பலியினாலே உடன்படிக்கை பண்ணி பிறகு அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட பங்காளிகளாகி இந்த ஒரு உடன்படிக்கைக்கு உண்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, 1000 இயர்ல என்ன பண்ண போறோம், உலக ஜனங்களோட கர்த்தர் பண்ண இருக்கிற இந்த புது உடன்படிக்கைக்கு நாமளும் கூட எப்படி இருப்போம், ஒரு மத்தியஸ்தராக இருப்போம் இல்லைங்களா. அப்ப இதுதான் புது உடன்படிக்கை. ஆனா அந்த உடன்படிக்கையினுடைய ரத்தத்தை எப்படி நாம சாதாரணமாக என்றோம் இல்லைங்களா. நீங்க வசனம் கூட படிங்க, எபிரேயர் 10 வசனம் 16-17. இது 1000 இயர்ல அங்க உலக ஜனங்கள் ஒவ்வொருவரோடு பண்ண இருக்கிறதான உடன்படிக்கை. இப்ப அதுக்கு முன்பாக நம்மளை நீதிமான்களாக ஆக்கி, ஆதாமுக்குள்ளாக இருந்த சகல விதமான பாவக்கரைகளையும் நீக்கி, நம்மளை சுத்தப்படுத்தி, அந்த ஒரு பலியினாலே உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன பண்றாங்க, ஒரு நீதிமான்களாக தேவனிடத்துல நம்மளை அந்த சமாதானத்தை ஏற்படுத்துறத நம்ம பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ரத்தம் முதலாவதாக நம்மளை சுத்திகரிக்கும், அந்த அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் உள்ள அந்த ஒரு ரத்தம் நம்மளை இன்னைக்கு சுத்திகரித்து, நாம ஒவ்வொருவரும் அதன் மூலமாக நீதிமான்களாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல வசனம் 28 படிங்க, மத்தேயு 26-28. அதுக்கு மேல 27 கூட படிங்க. அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் அங்க நிழலாக கடைபிடித்துட்டு வந்த பஸ்காவை அன்று ராத்திரி கர்த்தர் என்ன பண்றாரு, முடிவுக்கு கொண்டு வர்றார் இல்லீங்களா. முடிவுக்கு கொண்டு வந்து இரண்டு புது அடையாளங்கள் மூலமாக தான் இன்ன விதமாய் மறிக்க போறதை என்ன பண்றாருங்க, ஒரு அறிமுகப்படுத்துறார். மாறாக அங்க புது சிருஷ்டியில நம்ம படிக்கும் போது அங்க கசப்பான கீரைகள், அப்புறம் ஆட்டினுடைய மாம்சம், அப்புறம் புளிப்பில்லா அப்பம், அவங்க அனுசரிச்சதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிஜம் தெரியாததுனால அதை ஒரு நித்திய கட்டளையாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அனுசரிச்சாங்க. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி இதே போல ஒரு ரொம்ப கண்டிஷனாக இந்த ஒரு பாத்திரத்தையும் அப்பத்தையும் குறிச்ச ஒரு முக்கியத்துவத்தை குறிச்சு தான் பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்டிப்பாக அங்க என்ன சொல்றாரு சகோதரர் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பாத்திரத்துக்கோ அப்பத்துக்கோ ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் எடுத்துக்க வேண்டாம், மாறாக அங்கன அந்த ஒரு சாப்பாடு வேலை முடியுது. அதாவது அந்த பஸ்கா, நிழலான பஸ்காவை அங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அங்கே மீதம் இருந்த அப்பத்தையும் அங்க திராட்சரசம் அந்த பாத்திரத்தில் இருந்த அந்த பாத்திரத்தையும் எடுத்து, நான் இன்ன விதமாய் மறிக்க போறேன், என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட போது இந்த மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அடையாளத்தை அந்த அப்பத்தின் மூலமாக செஞ்சு காமிச்சேன். இப்ப நம்ம அந்த அப்பம் பார்க்கும் போது, இப்ப நீங்க பேச வேலையெல்லாம் மேக்சிமம் என்ன ஒரு பயபக்தியோட தான் போயிட்டு அந்த ஒரு ராப்போஜனை மனுஷரிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்பத்துக்குன்னு விசேஷ விதமான சில பயம் வச்சுக்குவாங்க மனசுக்குள்ள. அதே மாதிரி அந்த நம்ம அந்த பானம் பண்ணக்கூடிய அந்த ஒரு திராட்சரசத்துக்குன்னு ஒரு பயம் மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். மாறாக அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய விளக்கங்கள் அவங்களுடைய உள்ளத்துல இருக்குதான்னு கேட்டா தெரியாது. நாம நினைவு கூற வேண்டியது, நம்மளுடைய நினைவு கூறுதல் அப்படின்னாலே நமக்குள்ளயும் கூட அந்த அப்பம் அந்த பாத்திரங்கிற விஷயம் நம்ம கண்ணுக்குள்ள வரக்கூடாது. அப்பத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய பிக்கப்பட்ட சரீரம், நமக்காக கொடுக்கப்பட்ட ஈடுபலி, அந்த பாத்திரத்திற்குள்ள அடங்கியிருந்த அவருடைய ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். அது மாத்திரமல்ல, அந்த ரத்தம் சிந்தறதுக்கு நாம தகுதி இல்ல, நமக்கும் கூட என்ன பண்ணாரு, இதை வாங்கி நீங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய ரத்தம் யாரையும் என்ன பண்ணாது, நீதிமான்கள் ஆக்க முடியாது, சுத்திகரிக்க முடியாது. இந்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுவதன் மூலமாக நீங்களும் என்னுடைய பலிகள்ல ஈடுபலி நம்மளால கொடுக்க முடியாது, ஆனா பலிகள்ல ஒரு பங்காளிகளா என்ன பண்ணிடுறீங்க வந்துடுறீங்க அப்படிங்கிற ஒரு தன்னை குறித்த இரண்டு அடையாளங்கள் மூலமாக தான் அங்க வெளிப்படுத்தினார். மாறாக நாமளும் கூட அந்த அடையாளங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்குள்ள அடங்கி இருக்கிற கிறிஸ்துவுடைய தியாக மரணத்தையும் அவருடைய ரத்தத்தில் அடங்கி இருக்கக்கூடிய சுத்திகரிப்பையும் தான் அந்த நாட்களை நம்ம என்ன பண்ணணும், அதிக முக்கியத்துவமாக நம்ம தியானிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும்போது உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு சுலாக்கியம் இல்லைங்களா, நீதிமானாக்கப்படுதல் எல்லாருக்கும் கிடைக்க போகுது ஒரு நாள். சகல ஜனங்களும் ஆதாமுடைய பாவம் மரணத்திலிருந்து நீக்கப்பட்டு தேவனோடு சமாதானமாகும் போது பூமி முழுவதுமே நீதிமான்களாக இருவாங்க, அது 1000 இயர் இல்லைங்களா, அது முடிவுல. ஆனா அதுக்கு முன்பாக இன்னைக்கு அட்வான்ஸா நீதிமான்களாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நாம அவருடைய பழிகள்ல கூட பங்காளிகளாக இன்னைக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு வாய்ப்புல இப்ப நம்மளை சுத்தப்படுத்தின அந்த ரத்தத்தை நாம எப்படி சாதாரணமாக, இப்படி கிடைச்சிருக்கிற கிருபையின் ஆவிய நாம எப்படி நிந்திக்கிறோம், அப்படி நிந்திச்சா அதுதான் குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறது. அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை சாதாரணமாக என்பதில் கிருபை ஆவியை நிந்தித்தல், இதன் மூலமாக வரக்கூடிய தண்டை தான் நம்ம அங்க பாக்குறோம், கொடிதான ஆக்கினோம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், முதல்ல புது உடன்படிக்கை அப்படிங்கிறது அங்க ராஜ்யத்துல கர்த்தர் செய்ய போறா, அதுக்கு ஒரு பங்காளிகளாக ஒரு பார்ட்னர்ஷிப் கூட நமக்கு கூட என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அப்ப யோசிச்சு பார்க்கணும், நாம பாளையத்துக்குள்ளதான் இருக்கிறோம், பாளையத்துலதான் இருந்தோம் இவ்வளவு நாள், சகல ஜனங்களோட நம்மளும் கூட ஒரு பாவிகள் தான், ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதை சாதாரணமா நம்ம என்னவோமா, அந்த டயத்துக்கு என்ன பண்ணுவோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் இல்லைங்களா, அது அது ஒரு பெருமையான விஷயமா என்ன பண்ணிக்குவோம், சொல்லிக்குவோம். இது மாதிரி இந்த உலகத்துல ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகள் கிடைக்குது, ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை பெரிய லெவல்ல நம்ம பேசுவோம். ஆனா அந்த ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால சரியாக உணர முடியாததுனால அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு கணம் நம்மளால என்ன பண்ண முடியறதுல புரிஞ்சுக்கல. என்ன மாதிரியான ஒரு வேலை இன்னைக்கு நமக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சாதாரணமான வேலை இல்லை, ஒரு மிகப்பெரிய தேவன் இன்னைக்கு நமக்குள்ளாக வெளிப்பட்டிருக்கிறது. சாதாரணமான ஒரு காரியம், ஒரு சிருஷ்டிகர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பாளையத்துல இருந்து இந்த ஒரு பிரகாரத்துக்கு வந்ததே பெரிய விஷயம், அதாவது ஒரு விசுவாச நிலைக்கு வந்ததே பெரிய விஷயம். விசுவாச நிலையையும் கடந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இன்னைக்கு பிரதான ஆசாரியரோட நிக்கிறோம் அப்படின்னா, அதாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து வழி செலுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நம்ம வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மகா பரிசுத்த ஸ்தலத்திலோட அவரோட மகிமேல போயிட்டு சகல ஜனங்களையும் ஆளுகை செய்து நாமளும் ஆசீர்வதிக்க போறோம், நாமளும் அவங்களை நியாயம் தீர்க்க போறோம்னு சொல்லும் போது எவ்வளவோ பெரிய விஷயம். அதுக்கு தான் அன்று ராத்திரி கத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நம்மளை ஒரு பங்காளிகளாக கூப்பிட்டுக்கிறார். இப்போ நம்மளை சுத்தம் படுத்தி இருக்கிற அந்த ரத்தத்தை நம்ம எப்படி சாதாரணமாக என்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கிருபையின் ஆவி அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ அந்த ரத்தத்தின் மூலமாக நம்மளை நீதிமானாக்கிட்டார். நாளடைவில் நம்ம செய்யக்கூடிய பலிகள் இல்லைங்களா, நம்ம காண்பிக்கக்கூடிய கனிகளின் மூலமாக நாளடைவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாக கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டே வந்துட்டு. இப்போ அந்த ஒரு பலியினாலே உடன்படிக்கை செய்த ஒரு நீதிமான்கள் நாளடைவில் தேவனுடைய வேலையில அதிகம் ஈடுபடும் பொழுது இல்லைங்களா, சகோதர ஐக்கியத்துல தேவனுடைய அறுவடை காரியங்கள்ல சபைக்குரிய காரியங்கள் அதிகமாக நம்ம பங்கெடுத்து பலிகளில் மனதார அந்த 5 தாளந்துகள்ல என்னென்ன தாளந்துகள் நம்ம கிட்ட இருக்குதோ அதை நம்ம மனதார செய்திட்டு இருக்கும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம். ஆனா இங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த டயத்துலதான் நமக்கு கிருபையின் ஆவி கொடுக்கப்படும். முதல்ல ரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டோம், இரண்டாவதாக கிருபையின் ஆவி நமக்கு எப்பதான் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்போது பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நாம உத்தமமா இருக்கிறோமா இல்லைங்களா. அப்படி கேட்டா நம்ம யாராவது கை தூக்க முடியுமா, எங்கிட்ட இத்தனை தாளந்து இருந்துச்சு, ரெண்டு இருந்துச்சு, அந்த ரெண்டுமே இது வரைக்கும் நான் வந்துட்டு குறையாம தேவனுக்காக செலுத்திட்டு இருக்கேன் நம்ம யாராவது ஒருத்தர் கை தூக்க முடியுமா. அப்ப என்னன்னா அந்த ரத்தத்தினால முதல்ல நீதிமானாக்கப்படுதல் நமக்கு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய கிருபை, அதே ஒரு கிருபை நாம் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு சுலாக்கியம் நமக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய கிருபை. ஆனா இப்ப இந்த கிருபையின் ஆவியை நிந்தித்து சொல்லும் போது இந்த ஒரு பீரியட்ல பலியின் ஜீவியத்தை சரிவர நிறைவேற்ற முடியாம அவ்வப்போது நம்மளுடைய நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்திட்டு இல்லைங்களா. அங்க பிரதான ஆசாரியனுடைய அங்க உதவிக்காரர்கள்லாம் லேவியர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை வஸ்திரம் போட்டிருக்காங்க இல்லைங்களா. அவங்க ஆசாரியர்களாக பிரதிஷ்டை பண்ணும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் வெண்வஸ்திரம், அவங்களுக்கு சணல் நூல்ல வெண்வஸ்திரங்கள், வெள்ளையில தொப்பி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீதிமான்களாக இவங்க ஆக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அடையாளமாக தலையில வந்துட்டு வெள்ளைக்குள்ளா வச்சிருப்பாங்க. அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா இவங்க தலையை மறைக்கணும். காரணம் என்னன்னா பிரதான ஆசாரியம் தான் இவங்களுக்கு தலையா இருக்கிறதுனால இவங்க தலை வழியில தெரியக்கூடாது. இதற்கு அடையாளமாக அவங்க வந்துட்டு வெள்ளை தொப்பி அங்க போட்டிருப்பாங்க. இப்ப இந்த ஒரு ஸ்லாக்கியம் உலகத்துல இல்லாத எல்லாருக்கும் யாருக்கு தான் கிடைச்சிருக்குனா லேவி வகுப்பா இருக்கு. அது மாத்திரம் அந்த லேவியில இருந்து தான் அர்ப்பணிச்சு அங்க உள்ள கூட போறோம். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து பலி செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்கள்ல தினசரி நம்ம எவ்வளவு தவறு பண்றோம். நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய செயல்பாடுகள்ல, பண்ணின உடன்படிக்கைக்கு உத்தமமா இருக்கிறோம் சொல்லி பார்த்தா நம்முடைய சிந்தையில இல்லைங்களா. நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தவறு தவறு தவறு, தினசரி போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு பாவங்கள் அறிக்கையிட்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ராத்திரி நம்மளால தூங்க முடியுமா இல்லைன்னா நிம்மதியா. என்ன காரணம் சொல்லி பார்த்தா நம்மளிடத்துல பாவம் இல்லைன்னு சொன்னா நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவங்கன்னா இப்ப என்ன அர்த்தம், நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருந்தாலும் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம பழைய மாம்சத்துல இருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய அந்த ஒரு சிந்தை, ஆவியின் சிந்தை, அந்த ஒரு ஆவியின் சரீரத்தை பெறும் வரைக்கும் நமக்கு தேவை ஒரு கிருபையின் ஆவி இல்லைங்களா. அப்போ ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட நாம அனுதினமும் கிருபையின் ஆவியில இன்னைக்கு வழிநடத்தப்படுறோம். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு வருடமும் பஸ்கா கடந்து போகும்போது நம்ம உயிரோட இருக்கிறோம் அந்த ஒரு பாத்திரத்திலும் அந்த அப்பத்திலும் நாம வந்துட்டு கை வைக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், யார் ஒருவர் அபாத்திரமா அந்த ஒரு பாத்திரத்திலே பானம் பண்றாங்களோ அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்தும் கூட போயிருக்கிறாங்க இல்லைங்களா. அதுல நேரடியான விளக்கம் அந்த பங்கன் நேரத்தில் நடந்த விஷயத்த அவர் பேசிட்டாலும் கூட ஆவிக்குரிய விளக்கம் கூட அதுல இருக்கு இல்லைங்களா. ஏன்னா கர்த்தருடைய பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சுமக்கிறோம். அந்த பாத்திரத்தை அபாத்திரமா சுமந்தா கூட நமக்கு என்ன தண்டனை தான் இருக்கு நம்ம பாக்குறோம். குறிப்பிட்ட அந்த பீரியட் நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு காலகட்டம். இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு அபாத்திரமான ஒரு சூழலோட நம்ம இருந்து எவ்வளோ பாவங்கள் பண்ணிட்டு அந்த பாவங்களை அறிக்கையிடாத அந்த ஒரு பந்தியில நம்ம பங்கெடுத்தோம் அப்படின்னா நமக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு இல்லைங்களா. அதைத்தான் அங்க பேசினார். ஆனா இப்ப இதுவரை எத்தனையோ பஸ்கா கடந்து வந்தோம், நம்ம ஜீவனோட இருக்கிறோம்னா என்ன காரணம், அதுக்குத்தான் கிருபை நாவி கொடுக்கப்படும். உடன்படிக்கையின் ரத்தம் முதலாவதாக நம்மளை சுத்திகரிக்குது, இரண்டாவதாக சுத்திகரிக்கப்பட்ட நாமம் தினசரி பண்ணக்கூடிய பாவங்கள் மீறுதல்கள் சில நேரங்களில் துணிகரமா கூட என்ன பண்ணிடுறோம், நிறைய பாவங்கள் பண்ணிடுறோம், தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்றோம். ஆனா மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்களை அறிக்கையிடும் போது தினசரி நம்மளுடைய கிருபையினுடைய ஆவி சுத்திகரிக்கிறதாக பார்க்கணும். இப்போ ரத்தம் நம்ம பார்த்தாச்சு, அந்த கிருபையின் ஆவி அனுதினமும் தேவன் நமக்கு காண்பிக்கிற கிருபை, ஒவ்வொரு வருடத்தை நாம் அந்த பஸ்கா முடிந்து நம்ம அடுத்த வருடத்துக்குள்ளாக கடந்து போகும்போது நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு கூட கிருபைநாள், எல்லாவற்றுக்கும் மேல அந்த அழைப்புக்குள்ள நாம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு கிருபை நாள் இல்லைங்களா. இந்த ஒரு கிருபையின் ஆவியை, அந்த ரத்தத்தை சாதாரணமா எண்ணி இந்த ஒரு கிருபையின் ஆவியை நிந்தித்தினா என்ன, ஒரு அவமானப்படுத்தி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இல்லைங்களா. இதை செய்யும் போதுதான் குமாரனை நாம் என்ன பண்றோமா, காலின் கீழே போட்டு. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப நமக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு இல்லைங்களா. தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறது அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு உச்சக்கட்டம் சொல்லும் போது ஒருத்தரை அவமானப்படுத்துறதுக்கு அதிகப்படியான ஒரு முயற்சி எதுவா தான் இருக்க முடியும், கால் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த காலை கீழே போட்டு மிதிக்கிறதுங்கிற வார்த்தையை தவிர கிறிஸ்துவுக்கு நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய அந்த ஒரு துரோகம் இல்லைங்களா, அவர் நமக்கு செஞ்சிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு நன்மை, நம்மளை சுத்தப்படுத்திருக்கிறார் இல்லைங்களா, நமக்கு மிகப்பெரிய கிருபை தந்து ஜீவன் தந்திருக்கிறார். அவருக்கு நம்ம கைமாறா செய்யக்கூடியது ஒருவேளை துரோகமா இருந்துட்டா அது காலின் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு அங்க சொல்றதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது இந்த ஒரு உடன்படிக்கை, இந்த ஒரு புது உடன்படிக்கை ராஜ்யத்துல ஜனங்களோட செய்யறதுக்கு முன்பாக நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் கூப்பிட்டு கொடுத்தா, அப்ப அந்த பாத்திரத்திலையும் அந்த அப்பத்திலையும் நம்ம தினசரி நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம அந்த ஒரு அடையாளங்கள்ல பானம் பண்ணும் போது நம்ம நினைக்க வேண்டியது யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக மிகப்பெரிய கிருபை நாவி தினசரி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அன்று ராத்திரி கத்தர் அந்த ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டார். இப்ப மோசே நிழல்ல செஞ்சார் இல்லைங்களா, முத்திரை போடக்கூடிய அந்த ஒரு வேலை நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு புதிய உடன்படிக்கை செயலாக்கம் பெறணும் அப்படின்னா 144,000 பேரும் முத்திரை போட்டு அவங்க பலியை சரியான விதத்தில் என்ன பண்ணணும், செய்து முடிச்சா தான் அந்த ஒரு புது உடன்படிக்கையை ராஜ்யத்தில் செயலாக்கப்படும். இப்படிப்பட்ட வாய்ப்புக்குள்ள வந்துட்ட அநேகர் அந்த ஒரு பலியின் ஜீவியத்தில் சரிவர இல்லாம அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒரு திரள் கூட்டமா போயிடுறாங்க. அநேகர் இப்ப நம்ம படிச்ச வசனத்தின் அடிப்படையில் ரத்தத்தை சாதாரணமா எண்ணிட்டு அந்த கிருபை நாவியை நிந்திச்சுட்டு குமாரனையே என்ன பண்ணிடுறாங்க, கடைசியில காலின் கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு அவங்க துணிஞ்சிடறாங்க. ஆனா அது எப்பேற்பட்ட ஒரு சாக்கியம் அப்படின்னு சொல்லும் போது 10 வசனம் 16-17 படிக்கலாம். அப்ப நம்ம இங்க பாக்குறோம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்புல முதல்ல நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இல்ல, நாம் துதி செலுத்துகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் அது. நாம நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் முதல்ல அந்த ஒரு பாத்திரம் அப்படின்னு சாதாரணமா நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த ஒரு பாத்திரம் அவரோட சேர்ந்து பாடுகள்ல பங்கெடுக்கிறதுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும், நாம துதி செலுத்தணும். மாறாக பாவியலா போயிட்டு நாம எப்படி இன்னொரு காரியத்தை ஆசீர்வதிக்க முடியும், அது தேவனுடைய காரியத்தை நாம ஆசீர்வதிக்க முடியாது. நாம துதி செலுத்துகிற சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு பாத்திரம் கிறிஸ்துவுடைய பாடுகளில் ஐக்கியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் பரிசுத்தமே இல்லாதவங்களுக்கு ஒரு பரிசுத்தர் கூட ஒரு ஐக்கியம் கிடைச்சிருக்குங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. இத மனசுல வச்சு பவுலப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 3:9 வசனம் 9-11 வசனங்கள் படிங்க. இங்க சொல்றாரு பாருங்க, இந்த ஒரு ஐக்கியம் கிடைச்சிட்டதுனால எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எப்படி ஆகிலும் அவருடைய ஐக்கியத்தையும் அவரோட சேர்ந்து பாடுபடுறதையும் அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா எனக்குள்ள நிறைவேறணும், அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றாருன்னா, லாபமா என்னென்னலாம் தோன்றுதோ அதை புறாத்தையும் நஷ்டம்னு நான் என்ன பண்ண போறேன். அந்த ஒரு முதல்ல பலியினாலே உடன்படிக்கை பண்ண அந்த ஐக்கியத்தை முதல்ல நம்ம சரியா புரிஞ்சிருக்கணும். இந்த ஐக்கியம் சாதாரணமான ஒரு சிலாக்கியம் கிடையாது, அந்த ஐக்கியத்தை நம்ம முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்ம அங்க பார்க்கும்போது இந்த ஐக்கியத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் அந்த நிஜத்துல நம்ம கர்த்தரோட மகிமை வரைக்கும் கூட்டி சேர்க்கப்படணும் அப்படின்னா முதல்ல நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு அந்த ஒரு ஐக்கியம் பேர்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறது என்ன ஒரு காரியத்துக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லும் போது அந்த ரத்தத்தை அந்த ரத்தத்தினால் கிடைத்த சுத்திகரிப்பை அவமானப்படுத்தி அனுதினமும் கிடைக்கிற கிருபையை வேணான்னு சொல்லி அவமதிச்சு அதுக்கப்புறம் முழு உலகத்துக்குள்ள நாங்கள் மறுபடியும் அந்த நாய் கக்குனதை மறுபடியும் போய் சாப்பிட பாருங்க, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனாதான் அது குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறது ஒப்பா எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம அதிகப்படியா சத்திய காரியங்களை தியானிச்சு ஒரு 3 அல்லது 4 ஒரு கன்வென்ஷன்ல ஒரு மீட்டிங்ல கூடிய சபையில இருந்துட்டு சப்ஜெக்ட் கேட்டு போய் அந்த ஒரு அனல்ல இருக்கும் போது கண்டிப்பாக நம்மளே அப்படி இருப்போம், நல்ல ஒரு பரிசுத்தவான்களாக ஒரு சத்திய சிந்தனையில ஒரு தெளிவா இருந்துட்டு இருப்போம் இல்லைங்களா. ஆனா ஒரு மணி நேரம் உலகத்தினுடைய அந்த ஒரு பாவத்திற்கு உலகத்தின் ஆவிக்கு அல்லது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு மனப்பூர்வமா ஒரு மணி நேரம் கூட வேண்டாம், ஒரு 5 நம்ம மனப்பூர்வமா கவனத்தை செலுத்தி பார்க்கலாம். நீங்க அத்தனை வருடமும் கேட்ட சத்திய சிந்தனையும் மாறிடும், நமக்கு வந்திருக்கிற மேன்மையான அழைப்பு நமக்குள்ள மறந்து போயிடும், சாத்தானுடைய அந்த உலகாவி ஒரு நொடி பொழுதுல நம்மளை முழுவதும் இழுத்து மேன்மையான காரியங்களை பூராத்தையும் சூனியமாக நமக்கு காண்பிக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உலகம் இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் இதுதான் ரொம்ப பெரிய விஷயம், நம்ம இதுக்காக இதை இழக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நம்மள அந்த ஒரு கோரமான ஒரு முடிவுக்குள்ளாக கொண்டு போயிட்டு, புரியுதுங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது உலக ஆவிக்கு இடம் கொடுக்கறதுதான் குமாரனையே காலின் கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய்விடும். உலக ஆவிக்கு இடம் கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஏன்னா கர்த்தருடைய பாத்திரத்தை சுமந்துட்டு உலகத்தினுடைய காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, இரண்டு எஜமான்களுக்கு நாம ஊழிய செய்ய முடியாது. ஒன் அவர் சப்ஜெக்ட் கேட்கிறோம், பரிசுத்தவான்களோட கொஞ்ச நேரம் இருக்கிறோம், மிச்ச நேரம் முழுவதும் நம்மளுடைய ஜீவியம் உலகத்துக்குள்ளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், இது கொஞ்ச நாள் அப்படியே பழக பழக மறுவோம், மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த கூடுகளை அனுசரிப்போம், தேவன் கிருபை செய்கிறார் மன்னிக்கிறார் தொடர்ந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நாளடைவுல இந்த போராட்டம் அப்படியே மாறி நமக்கு உலக வழி ரொம்ப பெருசா தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தந்திரம் நமக்குள்ள வரும், சாத்தானுடைய அபிப்பிராயம் உள்ள வரும். நம்ம எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் நம்மளால இந்த ஒரு காரியத்தை விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை சிநேகிக்க ஆரம்பிப்போம். நம்ம எந்த ஒரு காரியத்துல அடிமைப்பட்டிருக்கிறோமோ அந்த ஒரு காரியத்தை எதிர்த்து போராடுறத நிறுத்திட்டு இந்த போராடும் குணத்தை விட்டுட்டு அதிகம் உலகத்துக்குள்ள அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அப்படி போகும்போது இந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக உண்டான அந்த மன்னிப்பே நமக்கு வேண்டாம். ஏன்னா என்னால இந்த ஒரு ஈடுபாடை வெறுக்க முடியாது. மனப்பூர்வமா தான் நம்ம என்ன பண்ண, முதல்ல உடன்படிக்கைக்குள்ள வந்திருப்போம், சகலவிதமான காரியங்கள்ல பரிசுத்தவான்களோட இருந்திருப்போம், அவங்களுடைய அன்பின் விருந்துகளை நம்ம பகிர்ந்திருப்போம், சகலவிதமான கிரியைகளும் நமக்குள்ள இருந்திருக்கும். இந்த உலக ஆவியினுடைய தந்திரத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப அழகா ஈஸியா நம்மளை மயக்கி நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கும் தேவகுமாரனுக்கும் அப்படியே நம்மளை விரோதிகளா மாற்றி அதுதான் பெருசு. அதாவது உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவ காரியங்கள் இதுதான் பெருசுங்கிற மாதிரி கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த கிருபையவே நாம உதாசீனப்படுத்தின அளவுக்கு போயிடும். அப்ப அது எப்பேற்பட்ட ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது, இப்போ நாம மரணம் அடைற வரைக்கும் நம்ம போராடிட்டு பாவங்கள் மேல வெறுப்ப காண்பிச்சு தேவன் பேரிலும் தேவகுமாரன் பேரிலும் விசுவாசம் உள்ளவங்களா இருந்து அனுதினமும் நம்ம பிரேயருக்கு போகும்போது தேவன் நம்மளுடைய ஜெபத்தை தள்ளுவாரா? ஏன்னா நம்ம பலவீனத்தில் இருக்கிறோம், அவருக்கு நல்லா தெரியும் இல்லீங்களா? ஏன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டா எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறான்னு சொல்லும் போது குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்க சொல்லப்படல, எது வரைக்கும் நம்மள ஒரு பாவின்னு அறிக்கையிட்டு நம்ம பலவீனர்களா இருக்கிறோங்கிறத மனதார ஏற்றுக்கொண்டு பாவத்தின் மேல நம்ம வெறுப்பு வச்சுட்டு போயிட்டாங்கன்னா தேவன் முன்பாக நம்ம தேவ சமூகத்துக்கு முன்பாக கிறிஸ்தியேசுவின் மூலமாக நம்ம போகும்போது குறிப்பிட்ட காலம்தான் தேவன் நமக்கு இரக்கம் செய்வார்னு சொல்லல. ஏன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் மன்னிக்கிறதில் தயை, ஏன்னா நம்மளவே 70 தரம் மன்னிக்க சொல்றார், எண்ணி இத்தனை தடவா எண்ணி நான் மன்னிப்பேன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அப்படி எண்ணாதீங்கிறதுக்கு அர்த்தம் தான் அந்த 70 இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது தேவன் மன்னிக்கிறதுல ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார் சொல்லும் போது இவ்வளவு மன்னிப்பை தர்றதுக்கு அவர் ரெடியா இருக்கும்போது உலகத்தோட நம்ம அப்படியே கலந்து மேன்மையான அந்த ஒரு ரத்தத்தை சாதாரணமா எண்ணி நமக்கு தினசரி கிடைக்கிற இப்படிப்பட்ட கிருபையின் ஆவியை அப்படியே துச்சமா மதிச்சு தூக்கி போட்டு முழுக்க அப்படியே பாளையத்துக்குள்ள கலந்தோம்னு வச்சுக்கோங்க, நாளடைவில் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு இருதயம் வந்துடும் அப்படின்னா நமக்கு மன்னிப்பே வேண்டாம். அது என்னன்னா அந்த ஈடுபலியவே நாம உதாசீனப்படுத்துறது. ஏன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? எதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் நம்மளால சொல்ல முடியுமா? இப்போ குடிப்பழக்கம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் சொல்ல முடியுமா? விபச்சாரம் பண்ணுதல் இல்லைங்களா? சரி, கோபப்படுறது, புறம் கூறுதல், புறம் கூறுதல் கூட என்ன ஒரு காரியமா இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம், கொலை செய்யறதுக்கு ஒப்பா இருக்குங்க. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பார்வையில மாம்சத்தினுடைய கிரியையும் ஒண்ணுதான் பாவமும் ஒண்ணுதான். இதுல மரணத்துக்கு ஏதுவானது மரணத்துக்கு ஏதுவல்லாத நம்ம எப்படி பிரிக்க முடியும்? தேவகுமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஒரு பாவம், இந்த பாவம் தான் அந்த காலின் கீழே போட்டு மிதிக்குது அப்படின்னு நம்மளால ஒரு பாவத்தை குறித்து சொல்ல முடியுமா? திருடுனா அது தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறது சொல்ல முடியுமா? பொய் சொன்னா அப்படின்னு சொல்ல முடியுமா? இது எல்லாமே தேவனுடைய பார்வையில பாவங்கள் தான். மாறாக தேவகுமாரன் மூலமாக வர இருக்கிற மன்னிப்பை உதாசீனப்படுத்துறது தான் மரணத்துக்கு எதுவான பாவம். இதற்குண்டான அறிகுறிகள் எப்படி இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, சபையில அதிகமான லிங்க் அவங்களுக்கு இருக்காது, அதிகமான சகோதர ஐக்கியம் இப்படிப்பட்டவங்களுக்கு இருக்காது, அப்படியே செப்பரேட் ஆவாங்க, பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள குறையப்படும். அது மாத்திரமில்ல, அநேக வேலைகள் செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட இருந்து நீக்கப்படும். இதெல்லாம் சில அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகோதரர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது யாரையாவது நம்ம நியாயம் தீர்க்கலாமா, இந்த சகோதரர் இந்த மாதிரி இருக்கிறாரு, இந்த சகோதரர் தான் போவார் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா வசனம் நம்ம படிக்கிறோம் பாருங்க, எபிரேயர் 10 வசனம் 30 படி, இங்க பாக்கணும் யாரும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நடத்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது, நம்மள நாம தான் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா இந்த சத்தியம் பேசுறவங்களையும் வெட்டுது, கேட்கிறவங்களையும் வெட்டுது. நின்னு பேசிடுறனால யார சுத்தவான்கள் கிடையாது. அப்ப நம்ம இங்க பார்க்கும் போது யாரெல்லாம் தேவனுடைய குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிற அந்த ஒரு வகுப்பாராகிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த பாவம் செஞ்சாங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய விபரீதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னு, அங்க எந்த ஒரு பாவத்தை குறித்து சொல்லப்படல, மாறாக கிருபையின் ஆவியை நிந்திக்கிறது. அந்த ரத்தம் சாதாரணம்னா என்ன அர்த்தம், இந்த ரத்தம் உங்களை மன்னிக்கும்பான் தேவன் சொல்றார். எப்ப வரைக்கும் மன்னிக்கணும், நீ எப்ப வரைக்கும் உன்ன பாவின் அறிக்கைடுறியோ அப்ப வரைக்கும் உன்ன மன்னிக்கும் அப்படின்னு தேவன் சொல்றார். இல்ல இல்ல என்னால இத விட முடியாது, எனக்கு அதுதான் முக்கியம் சொல்லும் போது அந்த ரத்தத்தினால் உண்டான மன்னிப்ப நாம என்ன பண்றோம், ஒதுக்கி தள்ளுறோம். கிருபையினாவி நீ எவ்வளவு வேணாலும் நான் கிருபை செய்ய உனக்கு ரெடியா இருக்க, உன்னுடைய மனமாறுதல் மாத்திரம் தான் முக்கியம். தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார், இல்ல இல்ல என்னால மனமாறுதல் காட்ட முடியாது, கிருபையினாவி கூட எனக்கு தேவை. இந்த ஒரு ஸ்டேஜ் தான் காலின் கீழே போட்டு குமாரனை மிதிக்கிறது. அப்படின்னா நமக்காக இவ்வளவு பெரிய ஜீவபலி அவர் கொடுத்து பரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து அடிப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளோ சித்திரவதைகளை அனுபவிச்சவர், நம்ம ஒரு மனுஷன் இந்த மாதிரி அவரால் கிடைக்கப்பட்ட கிருபை அவமானப்படுத்தும் போது அந்த காலின் கீழே போட்டு மிதிக்கிறத விட வேற ஒரு வார்த்தைகளை அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா, வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் செய்யக்கூடிய காரியம் காலின் கீழே போட்டு மிதிக்கிறது மாதிரி. தயவு செஞ்சு தூங்குறவங்க போயிட்டு முகம் கழித்து வந்துருவேன், ஏன்னா பேசிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்குது. ஏன்னா பஸ்கா நேரங்கள் நாம ரொம்ப நெருங்கிச்சுக்கிறோம். நான் வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன், சகோதர பிரபாகர்ட்ட நான் 2 சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈரோடு பிரதர் ஈரோடு தான் சொன்னேன். ஏன்னு கேட்டாரு, இது வரைக்கும் அங்க யாருமே தூங்குறத நான் பார்த்ததே இல்லை சொன்னேன். 3-4 எனக்கு அது நிறைய இப்ப இங்க பாக்க ஆரம்பிச்சு, அதனால தயவு செஞ்சுட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆயிருது, இங்க இருந்து பேசுறவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது, ஏன்னா மிகப்பெரிய வார்த்தைகள் பேசிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் தூக்கம் வந்தா போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட வந்ததுல ஒரு தப்பும் இல்ல. அப்ப நம்ம இங்க பார்க்கும் போது இந்த ஒரு உலக ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்து மனப்பூர்வமாய் ஒருத்தர் பாவம் செஞ்சு குமாரனுடைய அந்த ஒரு பலியை அவமதிக்கும் போதுதான் காலில் கீழே போட்டு மிதிக்கிறது இல்லைங்களா. இப்ப அதை நம்ம பார்க்கும் போது ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், யூதா வசனம் 12:13, பாருங்க ஒரு நிலையான நிலையில இவங்க இருக்க மாட்டாங்க. காற்றுகளால் அலைந்து ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள் எப்படி இருக்கும், அது போல படிங்க பாத்தீங்களா, அத தெளிவா சொல்றாரு, 2 செத்து இலை உதிர்ந்துருச்சு கனி அதுல இல்ல இல்லீங்களா, படிங்க பாருங்க. இந்த இடத்துல கூட பேசும்போது கூட அப்போஸ்தலர்கள் எல்லா இடங்களையும் பேசும்போது குறிப்பிட்ட பாவம் தான் 2 மரணத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னு எங்கனையுமே சொல்லல, மாறாக அந்த அவமானம் கர்த்தரால் ஏற்பட்ட அந்த ஒரு புதிய அந்த ஒரு ஜீவன், அந்த ரத்தத்தினால் ஏற்படுகிற சுத்திகரிப்பு, அதன் மூலமாக தினசரி நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபையின் ஆவியை யாரெல்லாம் நிந்திச்சு இந்த ஒரு உலகத்தை மறுபடியும் திரும்பி பார்க்கிறாங்களோ அவங்க தங்களுடைய அவமானத்தை கடல் கரையில அங்க தள்ளுகிற நுரைகளை போல, இலையுதிர்ந்து கனியே இல்லாத மரங்களை போல, நாய் தான் கக்குனதை திரும்ப திங்க போற நிலை, இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுபடியும் உலகத்தை திரும்பி பார்த்த ஒரு அந்த ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம தேவனுடைய பிரமாணங்களையும் புதிதாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஒரு மார்க்கத்தையும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், அவமானப்படுத்த ஆரம்பிப்போம். அதுதான் ஒரு சீரியஸாக அங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப நாம இந்த ஒரு கிருபையின் ஆவியை நிந்திக்கிறதுனா என்ன, குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறதுனா என்ன, அந்த ரத்தத்தை சாதாரணமாக என்றதுனா என்ன நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதே விஷயம் நிழல்ல, அங்க நிழலான ஆசாரிய கூட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு சப்ஜெக்ட நீங்க அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக கொண்டு வந்துடலாம். இப்போ பாளையம் உலக ஜனங்களுக்கு அடையாளம். இந்த பாளையத்திலிருந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு லேவியர்களுக்கு கிடைச்சது இல்லைங்களா. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு லேவியர்களுக்கு கிடைச்சது. அப்ப லேவியர்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் அங்க தேவன் கொடுத்திருந்தா. பிரதான ஆசாரியருக்கு கீழே இருந்தவங்க என்ன பண்ணணும், லேவியர்கள் பிரதான ஆசாரியனும் மற்றும் அவருடைய நான்கு குமாரர்களும் என்ன பண்ணலாம், பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகலாம். அதாவது அதுக்கு பேர் ஆசாரிய கூட்டம். அந்த ஆசாரிய கூட்டத்துக்கு தலைவர் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன். இப்போ அந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு குடாரத்தில் வேலை செய்யணும்னு ஆசை இருந்திருக்கும் இல்லைங்களா, இருந்திருக்கும், அவசியம் இருந்திருக்கும். ஆனா யாருக்கு மாத்திரம்தான் அந்த வாய்ப்பு போச்சு, லேவியர்களுக்கு. ஏன்னா லேவியர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்க, விசுவாசிகள் இல்லைங்களா. முதல்ல விசுவாசம் அங்க தேவனை, தேவனுடைய குமாரனை பின்பற்றதுக்கு, தேவனோடு பலியினாலே உடன்படிக்கை செய்யறதுக்கு முதல் தகுதி என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல்ல விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நிலையில நாம இருக்கும்போது இப்போ இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, பலியினாலே பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுறோம் இல்லைங்களா. அப்ப நம்ம இங்க பாளையம் பார்க்கும்போது பாளையத்துக்கு அடுத்த நிலை பிரகாரம். பிரகாரத்தினுடைய அந்த காம்பவுண்ட் சுவர் ஒயிட்ல இருக்கு இல்லைங்களா, நீதிமானாக்கப்பட்ட நிலையை. அந்த வெண்வஸ்திரம், இந்த ஒரு வெள்ளை திரை குறிக்குது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய நீதி. இந்த நீதிக்குள்ளாக நம்மளா இன்னைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அப்படி மூடப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள இருந்து உள்ள போயிட்டவங்க பிரகாரம், பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை திரை தான் லாங்ல இருந்து பார்க்கும்போது தெரியும், உள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் தெரிய மாட்டாங்கன்னா 7.5 அடி ஹைட்ல இது இருக்கு. அப்போ வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இந்த லேவியர்களோ ஆசாரியர்களோ தெரியாத அளவுக்கு இந்த வெள்ளை திரை மாத்திரம் தான் தெரியும். அது எதற்கு அடையாளமா இருக்கு சொல்லும் போது, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லும் போதே உலக ஜனங்களுக்கு அவங்களா ரொம்ப பரிசுத்தமா இருப்பாங்க இல்லைங்களா, சொல்றாங்க இல்லைங்களா. ட்ரூத் தெரியாத கிறிஸ்தவர்களை கூட உலகத்துல இருந்து ஒருத்தவங்க பார்க்கும்போது இவங்க வந்துட்டு சினிமா பார்க்க மாட்டாங்க, இவங்க வந்துட்டு இந்த கெட்ட பாவங்கள் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்துட்டு வீணான பேச்சு பேச மாட்டாங்க அப்படின்னா சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நம்மளை பார்க்கும் போது முதல்ல அந்த வெள்ளைத்திரை தான் அவங்களுக்கு தெரியுது. பொதுவா கிறிஸ்தவர்களே பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த நீதி நம்மள மூடி இருக்கிறது தான் உலக ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஆனா இந்த லேவியர்களே பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது, அது எங்க இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இந்த லேவியர்கள் இஸ்ரேல் ஜனங்கள்ல காட்டிலும் உயர்ந்தவங்களா இருந்தாலும், லேவியர்களை காட்டிலும் உயர்ந்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க யாருன்னா இதுல இருந்து செலக்ட் பண்ணப்பட்டு ஆசாரிய கூட்டமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த உடன் ஆசாரிய கூட்டம், அவங்களுக்கு தலைவரா இருக்கிறார் பிரதான ஆசாரியர். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நுழைவு வாயில் ஆவினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை, நீதிமான்களாக்கப்பட்ட நிலை அந்த ஒரு காம்பவுண்ட் சுவர் குறிக்குது. ஆவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இன்றிலிருந்து நாம மாம்சத்துல இருந்தாலும் ஒரு தூதர்களை போல, தூதர்கள்னா என்ன செய்வாங்க, தேவன் என்ன சொல்வாரோ அதை மாத்திரம் தான் செய்யணும், அவங்கதான தூதர்கள். இப்ப இந்த நிலையில நம்ம மாம்சத்துல இருந்துட்டு இருந்தாலும் ஒரு ஆவினால ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு ஆவின் ஜீவிகளா நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மாற ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தேவனுடைய ஆகாரத்தை அனுதினமும் சாப்பிடுறோம், அந்த மேஜைகள் இருக்கக்கூடிய அப்பம், குத்துவரத்தினுடைய வெளிச்சம், பரிசுத்தாவி தினசரி தேவன் நமக்கு அங்க கொடுக்கிறார். அதோட சேர்த்து நம்மளால முடிந்த அளவுக்கு பலனுக்கு நம்ம என்ன பண்றோம், ஜீவபலி செலுத்தும் போது அந்த புகைகள் எழும்பி அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் உள்ள போயிட்டு அப்படியே அங்க முன்பாக அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை முழுவதும் நிறைச்சதுக்கு அப்புறம் தான் பிரதான ஆசாரியன் என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும். அப்ப நம்மளுடைய பலிகள் தேவனுக்கு பிரியமாக முதலாவது அங்கீகரிச்சா தான் நாம அந்த உயிர்த்தெழுதல மகிமையில கர்த்தர் கூட சேர்ந்து அங்க பங்கு பெற முடியும். அப்ப இந்த ஒரு ஸ்லாக்கியம் நம்ம இந்த ஆசரிப்பு கூட சுருக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம்னா, இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில். இந்த ஒரு சூழ்நிலையில அங்க இந்த ஒரு ஆசாரிய கூட்டத்துல இருந்த 4 பேர் இல்லைங்களா, அவங்கள 2 பேருக்கு ஒரு சம்பவம் அங்க நடந்தது. லேவியராகமம் 10 அதிகாரம் வசனம் 1 நீங்க படிக்கலாம்.
கட்டளை இடாத அந்நிய அக்னியை அவருடைய
போதும். அப்ப நம்ம இங்க பாக்குறோம் நாதாப் அபியு இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகும்போது கத்தர் கட்டளையிடாத அன்னி அக்னிய எடுத்துட்டு போனாங்க. இப்ப நம்ம இங்க பார்க்கும்போது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காப்பர் பலிபீடம் இருக்கு இல்லைங்களா, இந்த பலிபீடத்துல தகனிக்கக்கூடிய அந்த ஒரு பலிகள் இதுல இருந்து இருக்கக்கூடிய நெருப்பத்தான் எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, தூப கலசத்துல போட்டு கை நிறைய அந்த ஒரு தூப வர்க்கத்தை எடுத்துட்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பலிபீடத்தின் மேல அந்த நெருப்பை போட்டு அதற்கு மேல அந்த ஒரு வாசனை அந்த சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, தூப வர்க்கம் நம்ம அங்க சொல்றோம் அப்படின்னா, அதை போடும் பொழுது அதுதான் அந்த ஒரு சுகந்த வாசனையாக. ஆனா நாதாபும் அபியும் இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நம்ம பாக்குறோம், அந்நிய அக்னியோட பிரவேசிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஆதார வசனத்துல படிச்சோம், 28 படிச்சோம், மோசேயினுடைய பிரமாணத்தை மீறுகிறவனே இல்லைங்களா. ஏன் இந்த ஒரு பாடத்துக்கு நம்ம இந்த ஒரு நிழலை எடுத்தோம் அப்படின்னா, மோசேயினுடைய பிரமாணத்துக்கும் நிஜத்துக்கும் கண்டிப்பாக லிங்க் இருக்கு இல்லைங்களா. அப்ப மோசேயினுடைய பிரமாணம் ரொம்ப கட்டுப்பாடு உள்ளது, நமக்கு இருக்கிற கிருபையெல்லாம் அங்க இல்ல. பாருங்க அக்னியை மாத்தி எடுத்துட்டு போனதுக்கு மரண தண்டனையா இல்லைங்களா. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு பொருள் மாத்தி இன்னொரு பொருள் ஏதாவது எடுத்துட்டு வந்தோம்னா யாராவது மரண தண்டனை கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா. அப்போ நியாயப்பிரமாணத்துல இஸ்ரேல் ஜனங்க நமக்காக மிகப்பெரிய தியாகமாக கூட பண்ணிருக்கிறாங்க. பாருங்க அவங்க எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் மாத்திர நமக்கு ஒரு நிழலா இருக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த ஒரு ஆசாரிய கூட்டமே 4 பேர் தான், அதுக்கு தலை பிரதான ஆசாரியன். அப்போ இங்க மோசே கிட்ட தேவன் அநேக விதமான கட்டளை சொல்லியிருந்தார், நீங்க எந்த நேரத்துக்கு வேலைக்கு வரணும், யாரெல்லாம் அதுல இந்த வேலையை செய்யலாம், யாரெல்லாம் இந்த வேலையை செய்யக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒயிட் ட்ரெஸ், யாருக்கெல்லாம் கலர் ட்ரெஸ், என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணணும் அவங்கள, என்ன எண்ணெயில அபிஷேகம் பண்ணணும், தன்னை கற்கள் வச்சு பதிக்கணும் அந்த ட்ரெஸ்ல, தங்க சருகைகள் இருக்கணும், இந்த மாதிரி டைரக்ஷன்ல இந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரம் இருக்கணும், இந்த காலை நேரத்துல இருந்து இரவு வரைக்கும் அந்த விளக்க பராமரிக்கணும் இல்லைங்களா, இப்படி கரெக்டா எண்ணெய் விடணும், அந்த திரி இதெல்லாம் கூட பிரமாணங்கள், சும்மா இல்ல திரி கருகி போச்சுன்னா நெருப்பு சரியா எரியுமா இல்லைங்களா. இப்போ அந்த திரியை வந்துட்டு கரெக்டா தினசரி கட் பண்ணி தீப்பொருத்தி வைக்கணும் இந்த 7 அகல்கள்ல, ஒருவேளை அந்த கருகி போச்சு ஒரு தினம் நெருப்பு எறலைனாலும் யாருக்கு மரணம் வந்துடும், இந்த பிரமாணத்தை சொல்லலேன்னு மோசேக்கும் மரணம் வந்துடும், செய்யாமட்ட ஆரோனுக்கும் மரணம் வந்துடும், அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கூட மரண தண்டனை வந்துடும். சும்மா மோசேனுடைய பிரமாணம் அப்படிங்கிறது சாதாரணம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அக்னியை மாத்தி எடுத்துட்டு போனதுக்கு உங்களுக்கு மரண தண்டனையான நம்ம கேட்கலாம் இல்லைங்களா. ஆனா இங்க உண்மையிலே அக்னியை எடுத்துட்டு போறது மாத்திரமே அந்நிய அக்னின்னு சொல்லிட முடியாது, இந்த பிரமாணத்துல எதை மீறி இருந்தால் அது அந்நிய அக்னி தான். ஒருவேளை இவங்க அந்த வெண்வஸ்திரம் போடாம போயிருந்தா கூட அது கத்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னி தான். பிரதான ஆசாரியனுடைய டிரெஸ்ஸை போட்டு போயிருந்தா கூட அது கத்தர் அவங்களுக்கு கொடுக்கல, அல்லது இந்த ஒரு அக்னியை இந்த மாதிரி தூப கலசனத்தான் போட்டு எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறதுக்கு மாறாக வேற ஒரு பொருள் ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு போனா கூட கர்த்தர் எது கட்டளையிட்டு இருக்கிறாரோ அதுக்கு மாறா செஞ்சா அது என்னதாங்க. சரி இப்ப இவங்க என்ன வேற தப்பு பண்ணிருப்பாங்க, இந்த ரெண்டு பேரும் சாகிறதுக்கு நெருப்ப மாத்தி எடுத்துட்டு போனதுதான் காரணமா இருக்க முடியுமா, வேற என்ன பண்ணிருக்கலாம் இவங்க, யாரும் சொன்னீங்களே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கிறாங்க இல்லைங்களா. வசனம் நீங்க 9 படிங்க, பாத்தீங்களா. அப்ப என்ன கண்டிஷன்ல போயிருக்கிறாங்கன்னா, நல்ல மதுபானம் சாப்பிட்டு நிதானம் இல்லாத ஒரு சூழல்ல தெளிவு இல்லாம ஒரு போதையில அவங்க போயிருக்காங்க. சும்மா தேவன் அந்நிய அக்னின்னு சொல்லும் போது நெருப்ப மாத்திரம் மாத்தி எடுத்துட்டு போறது அந்த இடத்துல இல்ல, ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணா என்ன நடக்கும் ஒரு மனுஷனுக்குள்ளனா, தான் யாருன்னு தெரியாது, நிதானமே இருக்காது, சுயநினைவையே மறந்துருவாங்க இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவங்க அந்த ஒரு போதையில நிதானம் இல்லாத ஒரு கண்டிஷன்ல அக்னியை மாத்தி எடுத்துட்டு போறது கூட வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா. பலிபீடத்திலிருந்து நெருப்பு எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக ரொம்ப அஜாக்கிரதையா அந்த ஒரு மதுபானம் அறிந்துட்டனால அந்த ஒரு தெளிவில்லாத சூழல்ல வேற எங்கேயாவது இருந்து கூட என்ன பண்ணிருக்கலாம், அப்ப ரெண்டு தப்புமே அங்க நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அந்நிய அக்னி எப்படி போச்சு, காரணம் இவங்க மது அருந்திருந்தாங்க புரியுங்களா. அப்ப அஜாக்கிரதையாக தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, நுழைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அதனால தேவன் அங்க என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு அந்த ஒரு மரண தண்டனை. எந்த இடத்துல செத்துருக்கிறாங்கிறதா ரொம்ப முக்கியம், பரிசுத்த ஸ்தலத்துல செத்துருக்கிறாங்க, பிரகாரத்திலயோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலயோ மரணம் இல்ல, பரிசுத்த ஸ்தலத்துலதான் மரணம். பரிசுத்த ஸ்தலம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்துலதான் இருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, பிரகாரத்தை கடந்து முதல்ல பாளையத்தை கடந்து பிரகாரத்துக்கு வந்தோம், பிரகாரத்தை கடந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இல்லைங்களா. மாறாக இங்கேயே நம்முடைய ஜீவியம் முடிஞ்சதுக்காக இல்ல, மாறாக இங்க இருந்து ஆவியின் ஜீவன் உயிர் பெறணும் நமக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேர் நமக்கு எதற்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவர் திரள் கூட்டத்துக்கும் ஒருவர் இரண்டாம் மரணத்துக்கும் அடையாளமாக இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிழல நம்ம வந்துட்டு 100% என்ன பண்ணிட முடியாது, அப்படியே எடுக்க முடியாது. அங்க ரெண்டு பேர் பனிஷ்மெண்ட் வாங்கி இருக்கிறதுனால ஒருவர் திரள் கூட்டத்துக்கும் இரண்டாம் மரணத்துக்கு மற்றவரும் நம்ம அடையாளமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம அக்னியில் அகப்பட்டு ரெண்டு பேருமே தப்பிக்கப்படுறாங்க. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது சாரி அதுல ஒருவர் தப்பிக்கப்படுறான்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 3 வசனம் 12-15 வரைக்கும் படிக்கலாம். பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொருவரையுமே அக்னி தான் என்ன பண்ணுது, பரிசோதிக்குது. படிங்க.
அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பி போனது போல் இருக்கும்.
அப்ப பாருங்க, திரள் கூட்டத்தார் அக்னியில தான் மாட்டினாங்க, ஆனா தப்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த இரண்டாம் மரண வகுப்பா அவங்க அந்த மாட்டின அக்னி அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நிரந்தரமான ஒரு அழிவை ஏற்படுத்திச்சு. அநேக சொல்றாங்க, ஒருவேளை இங்க எப்படி இவங்களை போயிட்டு அக்னி பச்சிச்சிருக்கோம், எப்படி இவங்க நாதா பபியூ செத்துருப்பாங்க, ஒருவேளை குத்து உலகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தீ அவங்களுடைய வஸ்திரத்துல பற்றி எரிஞ்சிருக்குமா. ஆனா வேத வசனத்துல இல்லாத ஆராய்ச்சி நமக்கு வேண்டியதில்லை. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு மரணம் வந்தது, அது தேவன் செஞ்ச ஒரு காரியம் சொல்லிட்டு நாம பாக்கிறோம். அப்ப என்ன ஒரு அஜாக்கிரதையோட அவங்க போயிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அவங்க மதுபானம். இப்ப நம்ம இரண்டாம் மரணத்துக்கு மாத்திரம் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தை நம்ம அடையாளமாக எடுத்து நம்ம பாக்கலாம். ஏன்னா மரணம் அடைஞ்சு இவங்க என்ன பண்றாங்க, கொண்டு போய் பாளையத்துல கொண்டு போயிட்டு அங்க புதைக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு சூழல் சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நாம மதுபானம் மறந்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஆவிக்குரிய வகையில நம்ம பார்க்கும்போது எபேசியர் 5 வசனம் 17-18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி அப்படின்னா இதுல என்னென்னலாம் கொண்டுட்டு வரலாம், துன்மார்க்கம் அப்படின்னால எதெல்லாம் கொண்டுட்டு வரலாம், உலகத்தினுடைய சகல வழிகளுமே துன்மார்க்கம். அப்ப மதுபான வெறி அப்படின்னு சொல்லும் உலக ஆவி, உலக ஆவிக்கு இடம் கொடுக்கும் நம்ம யார் அப்படிங்கறது முதல்ல நம்ம மறந்து போயிடும். புரியுதுங்களா, ஒரு சந்தர்ப்ப சூழல்ல ஒரு பாவம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நான் ஆசாரிய கூட்டம், அந்த ஆசாரிய கூட்டத்துக்கு தலைவர் பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்மளாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்ங்கிறதையே முதல்ல மறந்து போயிருவோம். அந்த ஒரு பாவம் நம்மள ஆளுகை செய்யும் போது, இந்த உலக ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது நம்மளுடைய நிதானம் போயிரும், அந்த ஒரு போதைக்குள்ளாக நாமளும் வந்துடும். அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துட்டு நாம மதுபானம் பண்றது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உலக ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது நம்மளுடைய நிதானமே நமக்கு தான் போயிடும். பாத்தீங்களா, அதுக்கு ஒரு முக்கியமான மனுஷர்கள் கூட சில நேரங்களில் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்கிறது பாக்குறோம் பாத்தீங்களா. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஓனரா இருப்பாரு, இல்லைன்னா ஒரு மில்லு ஓனரா இருப்பாரு. காரணம் என்ன, உள்ள மதுபானம் போயிட்டதுனால அவருடைய நிதானத்தை இழந்து போயிட்டார். அது மாதிரி நாமெல்லாம் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய குமாரனுடைய தலைமையாக கொண்ட ஆசாரிய கூட்டம்ங்கிற விஷயத்தையே கூட உலகத்தை மறுபடியும் திரும்பி பார்க்கும் போது மறந்து போயிரும். அந்த பாவங்கள்ல ஈடுபடும் போது நிதானம் நமக்கு இல்லாம போயிரும். அப்படி நிதானம் இல்லாத ஒரு சூழல்ல அவங்களுக்கு அங்க கிடைச்சதுதான் அந்த ஒரு தண்டனை. அப்ப துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளும் போது உலகத்தை மறுபடியும் திரும்பி பார்த்து மனப்பூர்வமா செய்யக்கூடிய பாவங்கள் தான் இங்க பேசப்படுது. அது மாத்திரம் இல்ல, வசனம் 6-7 படிங்க. லேவிய ராகமம் 10 வசனம் 6-7. இங்க பாக்குறோம், அழுகக்கூடாதுன்னு சொல்றாரு. உயிரோடு இருக்கிற மற்ற ரெண்டு ஆசாரியர்களையும் பிரதான ஆசாரியனும் இவங்களுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா, வஸ்திரங்களை கலைந்து போடக்கூடாது, அழுகக்கூடாது, துக்கமே அனுசரிக்க கூடாது. உங்க சகோதரர்கள் என்ன பண்ணட்டும், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்காக துக்கப்படட்டும், அவங்க அழுகட்டும். ஏன் இந்த மாதிரியான ஒரு காரியம் அவங்க சொன்னார் சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 15 வசனம் 3 படிக்கலாம். அதுதான். ஏன் உடனாசாரியர்கள் துக்கம் அனுசரிக்க கூடாது அப்படின்னு சொன்னார்னா, தேவன் செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பு எப்படித்தான் இருக்கும், அது நீதியுள்ளதா இருக்கும் இல்லைங்களா. இப்ப தேவன் ஒருவருக்கு இந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டானா, நம்ம அனுதாபம் என்ன பண்ணக்கூடாது, அங்க காண்பித்து நாம அவங்களுக்கு அனுதாபம் காமிச்சோம்னா யாரை குற்றப்படுத்துற மாதிரி ஆயிடும், தேவனுடைய தீர்ப்பை குற்றப்படுத்துற மாதிரி ஆயிடும் இல்லைங்களா. அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம். ஆரோனும் அவருடைய மற்ற ரெண்டு குமாரர்களும் என்ன பண்ணக்கூடாது, துக்கம் அனுசரிக்க கூடாது. அன்னைக்கு ட்ரெஸ் கூட அவங்க களைஞ்சு அந்த மேக்கப்லதான் இருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம வீட்டுல யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அலங்காரம் பண்ணி அப்படியே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் மத்தவங்களுக்கு இல்லைங்களா. நான் போட்டிருக்க அந்த கோட் சூட்லதான் இருப்பேன், கொஞ்சம் கூட அழுக மாட்டேன் சொல்ல முடியுமா, நம்ம சொன்னா எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட கட்டளை தேவன் ரெண்டு பசங்க செத்து போயிட்டாங்க, ஆரோனுக்கு எப்படி இருக்கும், பரிசுத்த ஸ்தலத்தோட்டு வெளியே போக கூடாது. அதான் ரொம்ப பெரிய கண்டிஷன். இங்கனேதான் அவங்க ரெண்டு பேருடைய பிரேதமும் கிடக்குது. மறுபடியும் அப்பா ரெண்டு அண்ணனுக்கு என்ன பண்ணணும், ட்வீட் போயிட்டு அவங்கதான் அடக்கம் பண்ணணும், இறுதி சடங்கெல்லாம் பண்ணணும். அதுக்கு கூட பர்மிஷன் தேவன் கொடுக்கல. ஏன்னா இவங்க பிரமாணத்தை மீறி இருக்கிறாங்க, மதுபான வரி கொண்டிருக்கிறாங்க. இவங்களை யார் தூக்கி போட்டோம், அவங்க சகோதரர்களாக இஸ்ரேலர் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் தூக்கி போட்டோம்னு சொல்லும் போது இவங்க ஆல்ரெடி யார் கூட கலந்துறாங்க, உலகத்தோட உலகமா கலக்கும் போது பாளைய ஜனங்கள் யாரை குறிக்கிறாங்க, உலகத்தை குறிக்கிறாங்க. இவங்களுடைய டெத்தை குறிச்சு, ஏன்னா அடக்கம் பண்ணக்கூடிய விஷயம் குறிக்குது ஒரு செத்த கிரியை. இவங்க மறுபடியும் செத்த கிரியை திரும்பி பார்த்திருக்கிறாங்க இல்லைங்களா. செத்த கிரியைங்கிறது மறுபடியும் உலகத்திற்கு நாம முழுவதும் மனப்பூர்வமாக நம்ம பண்ணின உடன்படிக்கையெல்லாம் மறந்து திரும்பி பார்க்கறது. அந்த செத்த கிரியை அவங்க செய்யும் போது மரித்தோரை அடக்கம் பண்ணட்டுங்கிறது இவங்களுக்கு கூட அங்க சூட்டா இருப்பாரு. அப்ப ஆசாரியர்களோ பிரதான ஆசாரியனோ தூய்ப்ப என்ன பண்ணக்கூடாது, அவங்கள அடக்கம் பண்ணக்கூடாது. அதோட ஒரு முக்கியமான விஷயம், வஸ்திரங்கள்லாம் களையாமலும் தலைப்பாகைய கூட என்ன பண்ணக்கூடாது, கலட்டக்கூடாது. அப்படின்னா என்ன ஆயிரும்னா, அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அனுதாபம் காட்டுறாங்க, ஆரோனும் மோசேயும் அந்த ரெண்டு குமாரர்களும் சேர்ந்து, நாலு பேர் சேர்ந்து ரெண்டு பிரேதங்களை தூக்கி போயிட்டு பாளையத்துக்கு அப்புறம் அவங்க அடக்கம் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். இது நிழல். இப்ப நிஜத்துக்கு வருவோம். இங்க இருந்து இந்த மாதிரியான தேவனால் பனிஷ்மெண்ட் வாங்கப்பட்ட ஒரு சகோதரன், அவருக்கு அனுதாபம் காட்டுறோம். இப்ப நாம என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி போறதை நிறுத்திட்டு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவங்களை அடக்கம் பண்றதுக்காக வெளியே வரணும். அதாவது ஆவினால ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையிலிருந்து நாமளும் வெளியே வரும். பலியின் ஜீவி அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி நாம மறுபடியும் வெளியே வர்றோம். வெளியே வர்றதோடு மாத்திரமல்ல, விசுவாச கோட்டையையும் விட்டுட்டு வெளியே போறோம். புரியுதுங்களா. தேவனால் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒருவருக்காக இரக்கம் காமிச்சோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பலி செலுத்தக்கூடிய நிலையை நாம விடுறோம். பரிசுத்தாவி, நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்தாவை நாம துக்கப்படுத்திட்டு அந்த பலியின் ஜீவிய வாய்ப்பை நாமளும் அவமானப்படுத்திட்டு பிரகாரத்தை விட்டு வெளியே போனாதான் பாளையம் வருது இல்லைங்களா. அப்ப விசுவாச நிலையையும் அப்படியே தாண்டோம், அந்த விசுவாச நிலையையும் தாண்டி அதுக்கப்புறம் உலகத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களை என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும். அப்போ நிழல் அவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் நிஜமான ஆசாரிய கூட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஒருவேளை பிரதான ஆசாரியனும் அங்க இருந்து அவருடைய பசங்களும் கொண்டு போயிட்டு இவரை அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நிஜத்துல என்ன மாதிரி மாறிடும். இரண்டாம் மரண வகுப்பாருக்கு தேவன் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, ஆனா ஆசாரிய கூட்டம் இரக்கம் காமிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்ப பாக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் உலக ஜனங்கள் அவங்க அவங்களுக்கு என்னென்ன ஈம சடங்கு பண்ணுமோ பண்ணிக்கிட்டோம், ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெளியில போக கூடாது, தொப்பி அவுக்க கூடாது, வஸ்திரத்தை அவுக்க கூடாதுங்கிறது. இந்த வஸ்திரம் நீதியின் வஸ்திரம், இந்த லேவியர்கள் போட்டிருக்கிற ஒவ்வொரு ஒயிட் அந்த ஒரு கவுன் அவங்களுக்கு, லேவியர்களுக்கு அந்த ஆசாரிகளுக்கு மாத்திரமே, பிரதான ஆசாரியனுக்கு கிடையாது. அவர் வெண் வஸ்திரத்துக்கு மேலாக அந்த கலர் வஸ்திரங்களும் போட்டிருக்கிறார். அவருடைய ஆவிக்கிரிய விளக்கங்கள் நம்ம பார்த்தா நமக்கு டைம் பத்தாது. இப்ப லேவியர்கள் மற்றும் ஆசாரிய கூட்டம் ஒயிட்ல இருக்கிறாங்க, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாம். அப்போ இவங்களை அடக்கம் பண்ண போனா அந்த ஒயிட் ட்ரெஸ் என்ன பண்ணணும், நம்ம நம்மளுடைய நீதிமானுடைய நிலையை நம்மளை விட்டு போயிடும். இவங்களுக்கு அனுதாபம் காமிச்சோம்னா நம்மளுடைய நீதிமானுடைய நிலை நம்மளை விட்டு போயிடும். தொப்பியை கலட்டக்கூடாது. அது என்ன குறிக்குதுன்னா, அந்த தலை கவர் பண்ணப்பட்டிருக்கிறது கிறிஸ்து தான் எங்களுக்கு தலை, அவர் தான் எங்களுடைய பிரதான ஆசாரியங்கிறது நம்ம அறிக்கைடுறோம். தொப்பியை கழட்டிட்டோம் அப்படின்னா கிறிஸ்து எங்களுக்கு தலை இல்ல. இந்த மாதிரி அழிவுப்பாதையை நோக்கி போன சகோதரருக்கு நாங்க அனுதாபம் காட்ட போறோம், எங்களுக்கு கிறிஸ்து, எங்களுக்கும் கூட கிறிஸ்து தேவையில்லை, நம்மளும் கூட என்ன நிலைக்கு போயிருவோம், அந்த ரத்தத்தை சாதாரணமாக எண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போயிடும். அதான் பாக்குறோம், மத்தவங்க அந்த அடக்கம் பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணட்டும், நீங்க யார் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு காரியத்துல நீங்க அனுதாபமோ இரக்கமோ நீங்க காண்பிக்க கூடாது. வசனம் நாலு படிங்க.
ஆரோனின் சிறிய தகப்பனாகிய உசியேலின் குமாரனாகிய மீசாவேலையும்
பாத்தீங்களா, ஆரோனுடைய சிறிய தகப்பன்னா யாரோ ஒன்று விட்ட சொந்தத்தை கூப்பிட்டு என்ன பண்றாரு, இந்த ஒரு ஆசாரிய ஊழியத்துல இல்லாதவங்களை தான் என்ன பண்றாரு, அவங்க கையில ஒப்பு கொடுக்கறாரே தவிர, இந்த ஒரு மரணம் அடைஞ்ச ஒரு சகோதரர்களுக்கும் பரிசுத்த பலி செலுத்திட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே அங்க இருக்கக்கூடாது. அதான் இங்க கண்டிஷனாக சொல்றதாக நம்ம பாக்குறோம். ஒன்னு யோவான் 5 வசனம் 16 படிக்கலாம். யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நம்ம அனுதாபம் காட்டுறோம் அப்படின்னா யாருக்கு அனுதாபம் காட்டலாம் அப்படின்னா, ஒரு பலவீனமான ஒரு சகோதரன் தனக்காக பிரேயர் பண்ண சொல்றார், அவரால் அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியலன்னு சொல்லும் போது நம்ம கூட பகிர்ந்து கொள்ளும் போது அவருக்காக வேண்டுதல் பண்ணலாம், அவர்கிட்ட போய் நம்ம பேசலாம் இல்லீங்களா. ஆனா மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒருவர் செய்ய கண்டால், படிங்க சிஸ்டர், அது என்ன மரணத்துக்கு எதுவான பாவம், அதான் நம்ம பார்த்தது. மனப்பூர்வமாய் அந்த ரத்தத்தை சாதாரணமாக எண்ணி அந்த கிருபை நாவியையே நிந்தித்து ஒரு மாயமானம் பண்ணிட்டு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா மனம் திரும்புறதுக்கு உண்டான எந்த விதமான முயற்சியும் அவங்கள்ட்ட இல்ல, நல்ல கிரியைகள் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யலாமா? அதத்தான் இங்க சொல்றாரு, திருந்தக்கூடிய நிலை இல்ல, மன்னிப்பு பெற்றுக்கொள்ள மனப்பக்குவத்துல அவங்களே இல்லைங்கும் போது நீங்க ஏன் பிரேயர் பண்றீங்க, புரியுதுங்களா? இப்ப இவங்களுக்காக அனுதாபம் காட்டினா நாமளும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, பிரகாரத்தை விட்டு, அதாவது பலியின் நிலையை விட்டு, நீதிமானாக்கப்பட்ட நிலையை விட்டு பாளையத்துக்கு போயிடும். நம்மளுக்கு கூட எங்க போற மாதிரி ஆயிடும், உலகத்தோட உலகம் கலக்கிற மாதிரி ஆயிடும். அதுதாங்க நம்ம சொல்றதாக நம்ம பாக்குறோம். வசனம் இப்போ 5 படியும். இது என்ன, உடுத்தி இருந்த சட்டையோடு எடுத்துட்டு போய் பாளையத்துக்கு போனாங்க, அந்த செத்து போனாங்க இல்லைங்களா ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரும் உடுத்தி இருந்த சட்டையோட கொண்டு போய் பாளையத்தில் அடக்கம் பண்ணிருக்கிறாங்கன்னா என்ன விஷயம் சொல்லி பார்க்கும்போது, இவங்களுடைய அந்த வஸ்திரம் சட்டைகள் குறிக்குது நீதியின் வஸ்திரம், ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா, நீதியின் வஸ்திரம் சட்டையோட போய் அடக்கம் பண்றதானது குறிக்குது. ஒருவேளை இந்த இடத்துல சட்டையை மாத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், ஒருமுறை நீதிமானாக்கப்பட்டாங்க, மரணத்துக்கு எதுவான பாவம் பண்ணியும் மறுபடியும் நீதிமானாக்கப்பட்டாங்க மாதிரி வந்துடும் இல்லைங்களா நிஜத்துல. அதனால ஒரு முறைதான் இவங்களுக்கு சட்டை கொடுக்கப்பட்டுச்சு. முதல்ல உலகத்தில் இருந்தப்போ பல விதமான டிரெஸ் போட்டு திரிஞ்சோம், அது உலகத்தினுடைய கிரியை. நீதிமானாக்கப்பட்டு வரும்போது நமக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நீதி. மனப்பூர்வமாய் மறுபடியும் உலகத்தை திரும்பி பார்க்கும் போது அங்க ஒரு டிரெஸ் மாத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணா அது குறிக்குது, மனப்பூர்வமாய் பாவம் பண்றவங்களுக்கு மறுபடியும் தேவன் இன்னொரு பலியை ஏற்பாடு பண்ண மாதிரியும், இன்னொரு தரம் அவங்களுக்காக இன்னொரு கர்த்தர் மறிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்ப ரெண்டாவது டைம்லாம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அந்த மனப்பூர்வமான பாவிகள் மன்னிப்பையே உதாசீனப்படுத்துறவங்களுக்கு இரண்டாவது அவங்களுக்கு இன்னொரு முறை புதுப்பிக்கிறது கூடாத காரணம். எபிரேயர்ல படிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம அப்படியே இந்த பிக்சர்ல நீங்க கவனிச்சுக்கலாம். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு அந்த சத்திய வெளிச்சத்துல பரம ஈவரிசி பார்த்தாச்சு, இங்க போகலையே தவிர இங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. உடன்படிக்கை பெட்டி, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இல்லைங்களா, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அழியாத மண்ணா, சீக்கிரத்துல அங்க தேவனுடைய மகிமையை பார்க்க போறோம், இவ்வளவு விஷயத்தையும் பார்த்தாச்சு. பரம ஈவை ருசி பார்த்து இனிவரும் உலகத்தினுடைய பலன்கள் வல்லமைகள் எல்லாத்தையும் அறிஞ்சு மறுதளிச்சு போறவங்கள புதுப்பிக்கிறது கூடாத காரியம் தேவனே சொல்லும் போது நாம அவங்களுக்கு அனுதாபம் காட்டினா என்ன ஆகும், நம்மளுடைய நீதி நஸ்திரமும் போயிடும் இல்லைங்களா. அப்ப நம்ம பார்க்கும் போது இவங்களுடைய டிரெஸ் எல்லாம் கழட்ட வேண்டாம், அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிடுங்க, அவங்கள அடக்கம் பண்ணி இன்னொரு முறை இவங்களை என்ன பண்ண முடியாது, நீதிமான்களாக மாற்றுதல் அங்க கூடாத காரியம் அப்படின்னு சொல்றதாக நம்ம பாக்குறோம். வசனம் 8-11 வரை படிக்கலாம். நாமனும் அந்த மாதிரியான ஒரு தீர்ப்புக்குள்ள போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறியை நம்ம முற்றிலும் நம்மளை விட்டு ஒதுக்கணும். உலகத்துக்கும் ஊழிய செஞ்சுட்டு தேவனுக்கும் ஊழிய செஞ்சா இறுதியினுடைய நிலை எங்க கொண்டு போய் விட்டுரும், நம்மள அதிகம் கர்த்தர் மேல இருக்கிற அன்பு மாறி உலகத்துக்கு மேல நமக்கு போயிடும், நம்மளும் அந்த அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய. படிங்க, இதுதான் முக்கியமான வசனம், படிங்க சார். முதல்ல பரிசுத்தம்னா இது, அசுத்தம்னா இது, தீட்டுனா இது, தீட்டு இல்லாததுனா இதுன்னு வித்தியாசத்தை நீங்க முதல்ல செஞ்சு காட்டுங்கன்னு சொல்றாரு ஆசாரிய கூட்டத்திட்ட. இஸ்ரேல் ஜனங்கள் உங்களுக்கு எல்லாம் நீங்களாம் பார்த்து அவங்க கத்துக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்குப்பா, என்னன்னா ஆசாரிய கூட்டம் பாரு எப்படி இருக்குன்னு. கரெக்டா வேலைக்கு போறாங்க ஆசாரிப்பு கூடாரத்துல, கரெக்டா அவங்களுடைய பலிகளை லேவியர்கள் செய்யறாங்க, கரெக்டா ஆசாரிய கூட்டம் பிரதான ஆசாரியனுடைய பேச்ச கேக்குது, சரியா அவங்க டயத்துக்கு தூங்குறாங்க, டயத்துக்கு எந்திரிக்கிறாங்க, டயத்துக்கு சாப்பிடுறாங்க, கரெக்டான வஸ்திரம் போடுறாங்கன்னு. இஸ்ரேல் ஜனங்களுக்கே இந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துல வேலை பார்த்த ஆசாரியர்கள் எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க இல்லீங்களா. அது மாதிரி உலகத்துக்கே நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்மளுடைய டைம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய நேரம் எப்படி, நம்ம தேவனுடைய காரியங்கள்ல நம்மளுடைய டயத்தை எப்படி கடைபிடிக்கலாம். ஒரு சபை கூடுவதற்கு நாம வர்றோம், இப்போ ஒரு 9:30 நம்மளுடைய கூடுகை இல்லீங்களா. அப்போ நமக்காக சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவன் எங்க 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடி இருக்கிறாங்களோ அங்க இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இல்லீங்களா. நமக்கு முன்னாடி நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் வந்துடுறாரு இல்லீங்களா. எப்படி நீதியில ஜனங்களை வழிநடத்த போறோம், வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லீங்களா. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், ஜனங்களை நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார்னு சங்கீதம் 96:13 நம்ம படிக்கும் போது அந்த நீதியை சொல்லிக் கொடுக்கிறவங்க முதல்ல எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த நீதிக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் இல்லீங்களா. பேச்சுல, நம்மளுடைய நடத்தைகள்ல, நம்முடைய செயல்பாடுல, நம்ம டயத்தை கூட ஃபாலோ பண்ற விஷயத்துல கூட எப்படி ஆசாரிய கூட்டம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இல்லைனா அவங்க உண்மையான ஆசாரிய கூட்டமா இருக்க முடியாது. அது மாதிரி வர இருக்கிற உலக ஜனங்களை ஆளுகை செய்ய போறோம் நாம. இது நீதி, இது அநீதி, இது கெட்ட வழி, இது நல்ல வழின்னு அவங்கள வந்துட்டு நீதியை கற்றுக்கொண்டு நம்ம கிட்ட தான் பண்ண போறாங்க. பிரதான ஆசாரியனுடைய அந்த ஒரு தலைமையின் கீழே நடக்கிற அந்த ஒரு ராஜ்யம் நாம ஒவ்வொருத்தரையும் நல்வழிப்படுத்த போறோம் சொல்லும் போது நம்ம கிட்ட சில நல்ல கிரியைகள் இப்ப காணப்படணும். அதுதான் சொல்றாரு, தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததுக்கும், அசுத்தத்துக்கும் அசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு படிங்க சிஸ்டர். முதல்ல மோசேயை கொண்டு அங்க என்னென்ன பிரமாணம் எல்லாம் கொடுத்தாரோ அது ஆசாரிய கூட்டம் கடைபிடிக்கிறது போல, மோசேயிலும் பெரியவரா இருக்கிற கர்த்தர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்களை முதல்ல நாம கடைபிடிக்கணும். இந்த பிரமாணங்களை கடைபிடிச்சா தான் ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியும், ராஜ்யத்துல நாம போதிக்க முடியும். படிங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒழுக்க நெறிகள், அந்த ஒரு பயபக்திக்குரிய அந்த ஒரு சபையின் ஒழுங்குகள் இல்லைங்களா, எல்லாமே அதுல அடங்கும். நம்முடைய நற்கிரியைகள் எல்லாமே நாளைக்கு 1000 இயர்ல உலக ஜனங்களுக்கு அந்த ஒரு கண்ணுக்கு தெரியற பாகத்துல இவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க தான் சபையா போயிருக்காங்க, இன்னைக்கு அவங்க தான் நம்மளை நியாயம் தீர்த்திட்டு இருக்காங்க, அவங்க தான் நம்மளை நல்ல வழியில் நடத்திட்டு இருக்காங்கட்டு நமக்கு அருகாமையில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நல்ல சாட்சி சொல்லணும் இல்லைங்களா. அப்ப ஒவ்வொரு காரியங்களையும் தீட்டு உள்ளதுக்கும் தீட்டு இல்லாததுக்கும், அசுத்தத்துக்கும் அசுத்தம் இல்லாததுக்கும் நாம முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருந்து காட்டணும். அதுதான் அந்த ஆசாரிய கூட்டத்தின் மூலமாக நாம கத்துக்கிறது. ஒருவேளை அங்க கர்த்தருடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணிட்டு உலகத்தினுடைய மதுபான வரிக்கும் இடம் கொடுத்திருந்தா என்ன நடக்குங்கிறத அந்த ரெண்டு பேர்ட்ட நம்ம பாத்துக்கிறோம் இல்லீங்களா. தொடர்ந்து நாம வரலாம் அந்த ஒரு பாத்திரத்துல அப்பத்துல ஒவ்வொரு வருடமும் நம்ம கடந்து போலாம் இல்லீங்களா. அது ஒரு நிழல். ஏன்னா நிஜத்துல நம்ம அனுதினமும் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறோம் இல்லீங்களா, அனுதினமும் அவருடைய மீட்கும் பொருளை நம்ம ருசிக்கிறோம் இல்லீங்களா. அப்ப கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்க எவ்வளவு ஜாக்கிரதையாக எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக நடக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு பாடத்துல நம்ம முக்கியமா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வசனம் நீங்க படிக்கலாம், எபிரேயர் 10:24-27 வசனம். பின்னாடிதான் பேசுறாரு அந்த குமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிற விஷயத்த. அதுக்கு மேல என்ன வருதுன்னா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, இது கூட சீரியஸான பாயிண்ட், நம்ம நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன ஆரம்பங்கள், சரியான சபை கூடி வருதல் இல்லாம போறது, அதெல்லாம் என்னன்னா ஈடுபாடு குறைஞ்சிடுறது நமக்குள்ள. அந்த மகத்துவத்தின் மேல ஆதியில இருந்த அன்பு அப்படியே டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் நம்மளும் கூட. அதான் அவங்க சீரியஸா சொல்றாரு, அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நம்ம ஏவப்படணும்னா இந்த இடத்துல என்ன தெளிவான ஒரு மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கும்போது, ஒருத்தருடைய நற்கிரியை ஒருத்தர் மூலமா வெளிப்படக்கூடிய அன்பு இன்னொரு சகோதரனையோ சகோதரியோ ஈர்க்கணுமா. அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம ஏவப்படுறதுன்னா என்ன, நாம ஏவப்படுறதுன்னு அந்த இடத்துல அர்த்தம் வர்றதில்ல. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நமக்குள்ளே இருந்துக்கணும் முதல்ல. ஒருத்தருடைய நடத்தை பார்க்கும்போது இன்னொருத்தருக்கு ஆசை கொடுக்கணும், ஏதோ அந்த சகோதரி இந்த மாதிரி அன்பு காட்டுறாங்களா, இது மாதிரியே நாம மற்றவங்கள்ட்ட காட்டணும். ஒரு சகோதரனுடைய நடத்தை இன்னொருத்தருக்கு என்ன ஆகணும், மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா மாறணும். இந்த மாதிரி காலம் எவ்வளவு தீவிரமா கடந்து வரத பாக்குறீங்களோ அது படிங்க சிஸ்டர் மறுபடியும்
வசனத்தை
இல்ல மேல இருந்தே படிங்க 24. ஒருவரை ஒருவர் கவனித்து அப்படின்னா அன்புக்கும் நற்கிரைக்கும் இவர் எவராராம் அப்படி கவனிக்கிறது இல்ல, என்னுடைய நற்கிரைகள் மூலமாக அவருக்கு அது எப்படி எக்ஸாம்பிள் அமைய போகுதுன்னு அப்படி கவனிக்கணுமா. இப்ப நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன், இந்த சகோதரன் என்னை கவனிக்க போறார் அப்படி பாக்கணும், அவர் நல்ல காரியம் பண்றாரா நான் கவனிக்கிறேன் அந்த அர்த்தம் இதுல வர்றது. ஏன்னா இந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப கடினமா மாறி வந்திருக்கு. நீங்க திருவிவிலியம் வச்சிருந்தீங்கன்னா போயிட்டு வீட்டுல வாசிச்சு பாருங்க, அதுல தமிழ் அது தெளிவாவே இருக்கு. நம்மளுடைய நல்ல நடத்தைகள் பிறருக்கு ஈர்க்கணுமா, அது ஏவலமா, மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏவலம். படிங்க. இதுதான் பெரிய டேஞ்சர். சபை கூடி வருதலே நாம விட்டுட்டோம்னா கொஞ்ச நஞ்ச இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டும் கூட நமக்குள்ள இல்லாம போயிரும். படிங்க. எவ்வளவாய் நம்ம பாக்குறோம். ஆனா இந்த ஒரு காலக்கணக்கு விஷயம் மாத்திரம் நம்ம ரொம்ப தீவிரமா நம்ம நாவல பேசிடுறோம் இல்லைங்களா, 2014 2017 அப்படின்னு நம்ம பேசிடுறோம் இல்லைங்களா. நாள் மாத்திரம் சமீபத்து வர்றதை ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனா நடத்தைகள் கிரியைகள் நம்முடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு தீவிரமா பரிசுத்தம் உள்ளதாக இல்லைங்களா, பயபக்திக்குரியதாக இருக்குதா, அதைதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். படிங்க. பாருங்க, இதுதான் முடிவு. நாளானது எவ்வளவு சமீபத்து வருது அங்கேயே சொல்லிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்சிருக்கிற மகத்துவமான சத்தியத்துக்கு நாட்கள் கம்மின்னு சொல்றாரு. ஆனா நாம இப்ப 2 வருஷம் 1.5 வருஷம் கணக்கு போட்டுட்டு இருக்கிற சூழல்ல எவ்வளவு கம்மியான ஒரு சூழல்ல உட்காந்துருக்கும். இந்த நேரத்துல இவ்வளவு நாளானது சீரியஸான ஒரு சூழல் நீங்க பாக்குறீங்க, உங்களை நடத்தை எப்படி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க. படிங்க. அந்த 27 மறுபடியும் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களானால் அதுதான் பாக்குறோம். நிழல்ல இருந்து அப்படியே ஓபன் பண்ணார்ல எப்படி இருக்கிறது நிருபத்துல, பிரதான ஆசாரியன் செஞ்சார், காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் அது சுத்திகரிக்கல, மாம்சத்துல வந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தமாக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார், இதன் மூலமாக நீதிமானாக்கப்பட்டீங்க. இந்த பலியோட ஒரு மேன்மையான படி இனிமேல் உங்களுக்கு மனப்பூர்வமாய் மறுபடியும் திரும்பி பாவம் பண்ணீங்கன்னா, மனப்பூர்வமாய் சொல்லும் போது மனம் திரும்பவே அபிப்பிராயம் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா உங்களை மறுபடியும் நீதிமானாக்கக்கூடிய இன்னொரு பலி இன்னொரு முறை உங்களுக்கு அதுதான். அந்த வஸ்திரத்தோடு எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க, நாதாப்பையும் அபியையும் அடக்கம் பண்ணதாக நம்ம பாக்கணும். படிங்க சிஸ்டர். பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா எப்ப நமக்கு நியாய தீர்ப்பு வருங்கிற பயம் ஒருத்தருடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது விரோதிகளை பச்சிக்கும் கோபாக்கினை கிடையாது, தேவனுடைய கோபாக்கினை எனக்கு வந்துருமோன்னு பயம். அங்க விரோதிகளை பச்சிக்கும் கோபாக்கினைங்கிறது கூட தவறான மொழிபெயர்ப்பு தான். தேவனுடைய கோபாக்கினை எப்ப எனக்கு வந்துருமோங்கிற பயத்திலையும் அச்சத்திலையுமே இப்படிப்பட்டவங்க நடுங்கிட்டு இருப்பாங்க, ஆனா மனம் திரும்புதல் காட்ட மாட்டாங்க. படிங்க. நாம இந்த ஒரு சத்தியத்தை ரெடி பண்ணிட்டு வரும்போது கூட மனசுல ஒரு பயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படின்னாலே அதுல என்ன இருக்கணும், கிருபை இருக்கணும் இல்லைங்களா. நம்ம போயிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். அநேக முறை பிரேயர் பண்ணாலும் கூட இந்த ஒரு பாடத்திற்கு மாறாக எனக்கு வேற எந்த அபிப்பிராயமும் கிடைக்கல. அப்ப நம்ம யோசிச்சோம், தேவன் சொல்லாததை நம்ம போய் சொன்னாதான தப்பு, நிழல்ல இருக்குல்ல இல்லைங்களா, யாருக்கு தான் கொடுத்திருக்கிறாருன்னா ஆசாரிய கூட்டத்துக்கு. மோசேயனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கே அப்படின்னு வச்சுட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அது புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் இவ்வளவு விவரமா பேசிட்டாங்க, நாளானது சமீபித்து வருது, அநேகர் சபை கூடியதை விடுறது போல விட்டுறாதீங்க, இவ்வளவு சத்தியம் அறிகிற அறிவை அறிவுக்கு வந்தும் மனப்பூர்வமா பாவம் செஞ்சா தேவனுடைய கோபாக்கினை தான் மிஞ்சும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கும் போது எவ்வளவு நாளைக்கு தான் அப்பமும் பாத்திரமும் நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும், அதனால மன்னிப்பு இருக்கு. வருடம் பூரா செஞ்சிட்டு இருக்கிற பாவத்தை வந்து மன்னிப்பு கேட்டு சுத்திகரிச்சு கொள்ளுங்கிற பாலான சத்தியத்தை நம்ம பேசிட்டு இருக்க முடியாது இல்லீங்களா. நாலாவது எந்த அளவுக்கு சமீபத்து வருதோ அந்த அளவுக்கு மூன்று நியாய தீர்ப்புக்குள்ள நம்ம உள்ள வருமா இல்லீங்களா. ஒன்று சபை, இல்ல திரள் கூட்டம், இல்ல இரண்டாம் மரணம், இதையும் பேசணும் இல்லீங்களா. நம்ம கிருபை 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 பேசியாச்சு, நிறைய பார்த்தாச்சு. கிருபை அவமதிக்கும் போது என்ன தண்டனைங்கிறதையும் நம்ம சொல்றதுக்கு தான் தேவன் நம்மள ஒளியக்காரங்களாக அழைச்சிருக்கிறார். ஆக இதற்கும் மேலாக தேவனுடைய கிருபை இருக்கு. கிருபைனாவை நம்ம நிந்திச்சா தான் அந்த ஒரு கொடிதான ஆக்கினு சொல்லி நம்ம பாக்குறோம். கிருபையை பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தேவனும் தேவகுமாரரும் நம்மளை கைவிடுகிறதில்லை. தேவன் தாமே இந்த வசனங்களை கேட்ட யாவரையும் ஆசீர்வித்து கிருபை செய்வாராக. ஆமென்.